கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் என்னுடைய மிகப்பெரிய கிருபையில நாம் இங்கு அவருடைய சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். விசேஷமாக இன்றோடு இந்த புதிய சிருஷ்டி வால்யூம் ஸ்டடி முடிவுக்கு வருவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்போ கடந்த வாரம் வரையிலும் புதிய சிருஷ்டியினுடைய அந்த கடைசி பாடம் ரிசரக்ஷன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேச்சர், அதாவது புதிய சிருஷ்டிகள் அவர்களுடைய உயிர்த்தெழுதல்ல அவர்களுக்கு சொந்தமாகிற, அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பற்றி அந்த தலைப்பை நாம பார்த்து வந்திருந்தோம். இப்போ கடந்த வாரம் வரைக்கும் அந்த முதல் மூன்று உயிர்த்தெழுதல்கள் பத்தினா பொதுவான, அதே சமயத்தில் சொன்ன சில ஆழமான விஷயங்களை நம்ம தியானிச்சோம். அப்போ அதாவது என்ன சொல்லலாம், நம்ம திரள் கூட்டம், முற்பிதாக்கள் மற்றும் உலகத்தினுடைய ஜனங்கள், பொதுவான ரிசரக்ஷன், அந்த பொதுவான உயிர்த்தெழுதல், இந்த மூன்று உயிர்த்தெழுதல்கள் பற்றி நம்ம அதிகமாக நாம் தியானிச்சோம். இன்னைக்கு நாம் யாருடைய உயிர்த்தெழுதல் பற்றி தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி பார்க்கணும். அதாவது சபையினுடைய உயிர்த்தெழுதல் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். அப்போ சபையினுடைய உயிர்த்தெழுதல் வசனத்துல நம்ம பார்க்கும் போது முதலாம் உயிர்த்தெழுதல், இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் போது எதுல முதலாம் உயிர்த்தெழுதல், இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். எந்த விதத்துல சபையினுடைய ரிசரக்ஷன், ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன், முதலாம் உயிர்த்தெழுதல், எதுல முதல், எதுல ஃபர்ஸ்ட், கண்டிப்பா ஆர்டர்ல ஃபர்ஸ்டா தான் இருக்கு. பட் இங்க சொல்லப்படும் போது அது ஆர்டர்ல ஃபர்ஸ்ட்ங்கிறத பத்தி சொல்லல, வரிசையில அது முதல் உயிர்த்தெழுதல் என்று என்பதை குறிப்பதற்கு இந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தல. அதுதான் பிரதர் ரசில் அங்க சஜஸ்ட் பண்றார். கண்டிப்பா வரிசையில பார்க்கும் போது சபையினுடைய உயிர்த்தெழுதல் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். பட் இங்க அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்லும் போது அது அந்த வரிசையை குறிச்சு பேசாம, பட் எதை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, அந்த நிலை, அந்த அதனுடைய மகிமை, அதனுடைய கணம், சோ கணத்துல மகிமையில பெற்றுக்கொள்ள போகிற நிலைமையில வல்லமையில பார்க்கும் பொழுது கண்டிப்பா மற்ற மூன்று உயிர்த்தெழுதல்களை காட்டிலும் சபையினுடைய உயிர்த்தெழுதலே முதன்மையான உயிர்த்தெழுதலா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இன் பிளேஸ் அப்படி இருக்குது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ இன்னைக்கு நாம இந்த உயிர்த்தெழுதல் தான் நம்ம பத்தி நம்ம தெளிவா பார்க்கணும். ஆனா கடந்த வாரம் வரைக்கும் நாம பார்த்த போது சோ ஜீவனுக்கு ஏதுவான அந்த உயிர்த்தெழுதல்கள்ல எதெல்லாம் வருது, ஜீவனுக்கு ஏதுவான உயிர்த்தெழுதல், நன்மை செய்தோர் ஜீவனை அடையும் படிக்கு எழுந்திருப்பார்கள், யார் அந்த நன்மை செய்த வகுப்பார், அவங்க எழுந்திருக்கும் போதே ஜீவனோடு எழுந்திருப்பாங்க. ஜீவன் சொன்னா என்ன அர்த்தம் பார்த்தோம், ஜீவன், ஆமாம், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், எல்லாம் அருமையான டெபினிஷன், அருமையான விளக்கம். இதெல்லாம் மைண்ட்ல வைக்கும் பொழுது தான் சகோதர சகோதரர்கள் அந்த ரிசரக்ஷன் டாபிக்கே நமக்கு அங்க புரியும் சரிங்களா. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். அப்ப குமாரனை உடையதல்னா குமாரனுக்குள்ள இருக்க அந்த சாயல், அந்த சாயல் பரிபூர்ணமா இருக்கணும், குமாரனுக்குள்ள பரிபூர்ணமா தான் இருக்கு அந்த சாயல். அதே போல பரிபூர்ணமான நிலைமையில யார் யாருக்குள்ள தேவனுடைய சாயல் இருக்குதோ அவர்கள் தான் தேவனுடைய பார்வையில ஜீவன் உடையவர். அப்போ நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கும், தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்பை அடையும் படிக்கும் எழுந்திருப்பார்கள் சொல்லும் போது அந்த நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கு எழுந்திருப்பார்கள் அப்படின்னா இங்க ஒரு வகுப்பார் அல்லது ரெண்டு மூணு வகுப்பார் கிளாஸ் பத்தி பேசுது, அவங்க உயிர் செல்லும் போதே ஜீவனோடு இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எழுந்திருக்கும் போதே அவங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்க, பரிபூர்ணமா இருப்பாங்க. அப்போ உயிர்த்தெழுதல்ல எழுந்திருக்கும் பொழுது யார் தான் பெர்ஃபெக்டா இருப்பாங்க, சபை பரிபூர்ணமா இருப்பாங்க, நெக்ஸ்ட் திரள் கூட்டம் பரிபூர்ணமா இருப்பாங்க, நெக்ஸ்ட் முற்பிதாக்கள் பரிபூர்ணமா இருப்பாங்க, ஒரே ஒரு வகுப்பார் உலக சின்னங்கள் அவர்கள் மாத்திரம் நியாய தீர்ப்புக்கு எந்திருப்பாங்க, எந்திரிக்கும் போது அபரிபூர்ணமா எந்திரிப்பாங்க. ஆனா நாளாக நாளாக அந்த உயிர்த்தெழுதலின் நாள் ஆயிரம் வருட அரசாட்சியில சத்தியத்துக்கு கீழ் படிந்து நடக்கும் போது அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கீழ் போயிடறாங்களோ அந்த அளவுக்கு பூரணத்துக்கு அவங்க வேகமாக முன்னேறி வருவாங்க என்பதை நம்ம அங்க பார்த்தோம். சோ அதுல திரள் கூட்டம், அதே சமயத்துல முற்பிதாக்கள், உலக ஜனங்கள் நம்ம பத்தி நம்ம பார்த்தோம் ஓரளவுக்கு டீட்டெயிலா. சோ இன்னைக்கு நாம பார்க்கும் போது அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம அங்க பார்ப்போம். சோ இந்த உலகத்தின் ஜனங்களுடைய அந்த பொதுவான உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதல் பாருங்க ரொம்ப ஆச்சரியம். அந்த உயிர்த்தெழுதல்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அபரிபூர்ணமா வந்து போக போக என்ன ஆவாங்க, பரிபூர்ணத்துக்கு போவாங்க இல்லைங்களா. அப்ப உண்மையிலே உலக ஜனங்கள் வசனத்தின்படி, வசனத்தின்படி உலக ஜனங்கள் ஜீவன் எப்பதான் பெற்றுக்கொள்வாங்க, எப்பதான் பெற்றுக்கொள்வாங்க, அவர்கள் கலரையிலிருந்து உயிர்த்து வரும்போது இல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா ஸ்பார்க் ஆஃப் லைஃப், அந்த ஒரு பொறி, அந்த ஜீவன் ஒரு ஒரு துகள் கொடுக்கற தேவன் அவ்வளவுதான். ஜஸ்ட் அவங்க எந்திரிக்கிறாங்க, ஆனா எந்திரிச்சுட்டு என்ன ஆகணும், அந்த பரிபூர்ணத்தை நோக்கி அவங்க முன்னேறி செல்லும். சத்தியம் கேட்டு அப்படி முன்னேறி செல்லும் போது கண்டிப்பா ஜீவன் அந்த அளவு அதிகமாயிட்டே போகுது. ஆனா அவங்க பூரண ஜீவன் எப்பதான் பெற்றுக்கொள்கிறாங்க, 1000 வருட அரசாட்சியில் முடிவுல தான் பெற்றுக்கொள்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. சோ அதுதான் இந்த நான்கு உயிர்த்ததல்ல மத்த மூன்றுக்கும் இதுக்கும் உள்ள அந்த வித்தியாசம். சோ இந்த வகையில பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:5 அந்த வசனம் வந்து ஸ்பூரியஸ் டெக்ஸ்ட் இல்லைங்களா, சேர்க்கப்பட்ட வசனம். பாருங்க, மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் என்ன ஆகல, இது வந்து சேர்க்கப்பட்ட வசனத்தா, ஆனாலும் கூட தேவ திட்டத்தோடு இசைந்து இருக்கிறதை நாம அங்க பாக்குறோம். ஏன்னா மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் என்ன ஆகல, உயிரடைய இல்லை. இது உண்மை, இது உண்மைதான் இல்லைங்களா. ஏன்னா அந்த ஜீவன் என்னன்னு பார்த்தோம், குமாரனை உடையவன் அந்த பெர்ஃபெக்டா இருக்கணும், சாயல்ல, சாயல்ல பூர்ணமா இருக்கணும். குமாரனுக்குள்ள எப்படி அந்த சாயல் பூர்ணமா இருக்கும், அந்த மாதிரி பூர்ணம் பெற்றாத்தான் தேவன் வந்து இவர் ஜீவன் உள்ள ஜீவனுடைய ஜீவனோடு இருக்கிறார் சொல்வார். சோ அந்த நிலைமைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எப்பதான் வராங்கன்னா 1000 வருட அரசாட்சியின் முடிவுலதான் வராங்க. இது நமக்கு பிளைனா இருக்கு, தேவ திட்டம் வந்து ரொம்ப கிளியரா இருக்குது. சோ அப்படி பார்க்கும் போது இது சேர்க்கப்பட்ட வசனமா இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தோடு இசைந்து சரியான அர்த்தத்தோடு அங்க இருப்பதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அப்போ இந்த மூன்று உயிர்த்தெழுதல் பத்தி பார்த்த உடனே இன்னைக்கு சில விசேஷமான காரியங்கள், ஆனா எல்லாம் நம்ம கேட்டுடுக்கிறோம் நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல. ஏன்னா ரிசரக்ஷன் வந்து நமக்குள்ள நமக்கு மத்தியில் எப்படியா இருக்குன்னா பழைய டாபிக் மாதிரி ஆயிடுக்குது. ஏன்னா அடிப்படையிலேயே ரொம்ப தெளிவான ஒரு சப்ஜெக்ட் அந்த 4 6 பத்தின சப்ஜெக்ட்லயே நம்ம ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, பிரதர்ஸ் அடிக்கடி நமக்கு மத்தியில இங்க தேவன் வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் போது நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுடுக்கிறோம். அதே விஷயங்கள் தான் இங்க கூட பேசுறாரு. ஆனா பிரதர் கேக்குற, ஹேவிங் கன்சிடர் த ரிசரக்ஷன் ஒர்க் ஆஃப் தி சர்ச் ஃபார் அதர்ஸ், அதாவது மற்ற உயிர்த்தெழுதல்களை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, லெட் அஸ் நவ் கன்சிடர் வாட் தி ஸ்கிரிப்சர்ஸ் ஹேவ் டு ஷோ பர்டிகுலர்லி ரெஸ்பெக்டிங் தி ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். சோ இப்ப நாம என்ன பண்ணலாம்னா கடைசியா, சோ பிரதர் அதில் பாருங்க இந்த பாடத்திலேயே கடைசியா டீல் பண்றோம். சோ இப்ப நாம என்ன பண்ணலாம்னா, மற்ற உயிர்த்தெழுதல்களை பார்த்து புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரொம்ப பர்டிகுலரா முதலாம் உயிர்த்தெழுதல் பத்தி தேவனுடைய வசனம் என்ன சொல்றது என்று பார்க்கலாம். வித் வாட் பாடிஸ் வில் த நியூ கிரியேச்சர் கம் ஃபோர்த், சோ புதிய சிருஷ்டிகள் இந்த மாதிரி சரீரத்தோடு முதலாம் உயிர்த்தெழுதல வருவாங்க பார்க்கலாம். வாட் வில் பி சம் ஆஃப் தயர் குவாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ், சோ அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல அந்த புதிய சிருஷ்டிகள் அவங்க வரும் பொழுது எந்த சரீரத்துல வருவாங்க பார்க்கணும், அந்த சரீரத்துல வரும் பொழுது அவங்களுடைய வல்லமை எப்படி இருக்கும், அவங்களுடைய தன்மைகள் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், கொஞ்சம் நாம் இதை கொஞ்சம் அங்க பார்க்கலாம் என்று தான் அங்க ஆரம்பிக்கிறார். அப்ப வசனம் நாம வாசிக்கிறோம், இதை குறித்து நாம படிக்கும் போது 1 Corinthians 15:48 வசனம். ஆமாம், அப்போ இங்க ஒரு பொதுவான பிரின்சிபல் பேசுறார், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும், as is the earthly so are they also that are earthly and as is the heavenly so are they also that are heavenly. அப்போ புதிய சிருஷ்டிகள் அவங்களுடைய முதலாம் உயிர்த்தெழுதல்ல என்ன மாதிரி சரீரத்துல வருவாங்க, அந்த சரீரத்தினுடைய வல்லமை எப்படி இருக்கும், அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க தன்மை எல்லாம் எப்படி இருக்கும், அப்படி கேட்கும் போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்பிட்டு நெக்ஸ்ட் பிரதர் நமக்கு முன் வைக்கிற வசனம் இந்த வசனம். ஸோ மன்னானவன் எப்படியோ அப்படித்தான் மன்னானவர்கள். மன்னானவர்கள் ரொம்ப கிளியரா அங்க சொல்றாரு, மன்னானவன் கண்டிப்பா இது யாரை குறிக்கும், ஆதாம் குறிக்கிறோம். ஸோ கண்டிப்பா ஆதாம் எப்படியோ அப்படித்தான் ஆதாமினுடைய சந்ததி கூட இருப்பாங்க. ஆதாம் வந்துட்டு மன்னானவர், பூமிக்குரியவர், மாம்சசாயர். ஸோ அதே போலத்தான் அவருடைய சந்ததி கூட அப்படித்தான் இருப்பாங்க. இன்னும் கூட சொல்ல போனா அந்த பரிபூர்ணத்துல இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கர்த்தர் இயேசு கூட பரிபூர்ணத்துல இருந்தார் இல்லைங்களா, அவருடைய முதலாம் அருகில அதே பரிபூர்ணத்துல அவங்க அங்க இருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் இது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அதாவது உலக ஜனங்கள் அந்த பொதுவான உயிர் தழுதல்ல அவங்க சரீரம் எப்படி இருக்கும், அந்த சரீரத்தின் வல்லமை என்ன, மகிமை என்ன அப்படி கேட்கும் போது இந்த வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட், மன்னானவன் எப்படியோ அப்படியே தான் மன்னானவர்கள் கூட இருப்பாங்க. ஸோ இதுவே நம்ம ஆச்சரியப்பட ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இருக்கிற உலக ஜனங்கள் அவங்களுக்கு இருக்கிற நோய்கள் குறைகள் அதெல்லாம் பார்க்கும்போது இதே உலக மனுக்குலம் ஆயிரம் வருட அரசாட்சியில ஆதாம் போல பெர்ஃபெக்டா இருப்பாங்க, கர்த்தர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில ஜெனிப்பிக்கப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னால் வரைக்கும் எப்படி இருந்தார் ஒரு பரிபூர்ணமா, அதே பரிபூர்ணத்துக்கு இந்த சாதாரண மனுக்குலம் இருக்கும் சொல்லும் போதுவே அதுவே தேவனுடைய திட்டத்துல ஒரு மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கிருபை. நாம் அதை உண்மையிலேயே உள்ளார்ந்த உணர்வோட புரிஞ்சு கொள்ளும் போது அந்த தேவ திட்டத்தின் ஆசீர்வாதம் நமக்கு அங்க புரியுது. பிரதர் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறார், ஆனா நாம் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சபைக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட உயிர்த்தல் பத்தி நம்ம அங்க படிக்கும் போறோம். ஏன்னா இந்த சுவிசேஷ யுகத்துல அந்த ஒரு விசேஷமான மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்களை பத்தி நாம் சில வசனம் வாசிக்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்க, ரிசரக்ஷன்ல சபை உயிர்த்தல்ல அவங்க எப்படி இருப்பாங்க சார் பாருங்க. உலகத்தின் ஜனங்கள் ஆதாம் போல பரிபூர்ணமா இருப்பாங்க. ஆனா இங்க வசனத்தின் இரண்டாவது பார்ட் என்ன சொல்றாரு, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றாரு இது என்னன்னா, அந்த ரிசரக்ஷன்ல ஒரு ஒருத்தரும் எப்படி வருவாங்க இந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கணும். சோ மன்னானவன் ஆதாம் எப்படி பரிபூர்ணமா இருந்தாரோ அதே போல மற்ற அப்பரிபூர்ணமா இருந்த மன்னானவர்கள் அந்த பரிபூர்ணத்தை அடைவாங்க ரிசரக்ஷன்ல, பொதுவான இருக்கிறது இல்ல. சோ வானத்துக்குரியவர் கர்த்தரே அவர் எப்படி இருக்கிறாரோ அது போலத்தான் அதே வானத்துக்குரிய மகிமைக்கு அழைக்கப்பட்ட சபை கூட அவங்களுடைய முதலாம் உயிர்த்தல்ல அதே மகிமை அங்க பெற்றுக்கொள்வாங்க. சோ இவங்களை பத்தி இன்னும் சில வசனங்கள் வாசிக்கும் போது ஒன்னு யோவான் 3:2 ஆமாம். இன்னொரு வசனம் 6:16 1 Timothy 1:17 அதாவது இங்க ஒரு வசனம் மிஸ் ஆகுது பரவாயில்ல. ஆனா உயிர்த்தெழுதல்ல சபை எப்படி இருப்பாங்க சொல்லும் போது இந்த ஒன்னு யோவான் வசனம் பரிச்சயமான வசனம் தான். இந்த இதே சப்ஜெக்ட்ல இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். சோ அப்போ பிரியமானவர்களே நாம் இனிமேல் எப்படி இருப்போம்னு நமக்கு இன்னும் முழுசும் வெளிப்படல. ஆனா நாம் உயிர்த்தெழுதல வரும்போது அவரை முகமுகமாக அவர் இருக்கிற பிரகாரமே அவரை தரிசிக்கிறதுனால நாம கூட எப்படித்தான் இருப்போம், அவரை போலவே அங்க இருப்போம். இங்க அவர் வந்து யார் குறிக்குது, கர்த்தராகியோ இயேசு. சோ இப்ப அவர் வந்துட்டு மறிச்சு உயிர்த்தெழுந்து அந்த மகிமையில பிதாவின் வலது பாரிசத்துல அந்த அழியாமையில அந்த அழியாமைக்கே உரிய குவாலிட்டிஸ்ல இருக்கும் போது. சோ அப்போ இங்க அப்போஸ்தல் யோவான் சொல்றது என்னன்னா, நாம கூட நம்முடைய உயிர்த்தெழுதல வரும்போது நம்ம எப்படி இருப்போம் தெரியல எக்ஸாக்டா. நம்ம சரீரம் எப்படி இருக்கும், சரீரத்தினுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா, நாம் அவர் அடைந்த உயிர்த்தத்திலே தான் அடைய போறோம். அது மாத்திரம் இல்ல, அவரை கூட முகமுகமா தரிசிப்போம். அப்ப கரெக்டா என்னன்னா, அவர் எப்படி இருக்காரோ அப்படியே தான் நாமும் அங்க இருப்போம். அதாவது இங்க சொல்லும் போது அது இன்னும் கூட என்ன சொல்றாரு பாருங்க, இங்கிலீஷ்ல தி எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் தி ஃபாதர்ஸ் பர்சன், அதாவது அவருடைய தற்சொருபமாக நாமும் கூட அங்க இருப்போம் அந்த உயிர் தெழுதல்ல. சோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமான அந்த ஒரு வசனம். சோ பிதா எப்படி இருக்கிறாரோ, எந்த நிலைமையில் இருக்கிறாரோ, அதே நிலைமைக்கு குமாரன் உயர்த்தப்பட்டிருக்கிறார், அதே நிலைமைக்கு அவருடைய அடிச்சுவடுகள்ல வந்துட்ட அந்த சபை கூட உயர்த்தப்படுவாங்க. சோ அந்த நிலைமையில தான் சபை உயிர்த்தெழுதல இருப்பாங்க. சொல்லும் போது உண்மையிலே இது நமக்கு முழுசும் புரியாத விஷயம் தான். ஏன்னா இங்க அப்போஸ்தல் யோவான் சொன்னது உண்மைதான், இனிமேல் நாம் எப்படி இருக்க போறோம்ங்கிறது நமக்கு முழுசும் என்ன ஆகல, வெளியாக்கப்படல. ஆனா ஒன்னு குறைஞ்சதுல 15 ஆம் அதிகாரம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் எப்படி இருக்கும். ஆனா உண்மையிலே அந்த டிவைன் நேச்சர், அந்த தெய்வீக சுபாவம் இல்லைங்களா, சரீரம் எல்லாம் எப்படி இருக்கும் பிரதர் கேள்வி அப்படிதான் கேட்டார். நம்ம ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் நம்ம சரீரம் எப்படி இருக்கும் ஆனா நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஆனா என்ன ரொம்ப சிம்பிள், கர்த்தர் இயேசு போல இருப்போம். கர்த்தர் இயேசு யார் போல இருக்கிறார், பிதாவாகிய தேவன் போல இருக்கிறாங்க. சோ நமக்கு கூட அதே சாயல்ல அங்க முதலாம் உயிர்த்ததுல அங்க இருப்போம். சோ பிதாவின் பிதா எப்படி இருக்கிறார் நெக்ஸ்ட் கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரே இடத்துல உங்களுக்கு ஒரு 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 கிராபிக்ஸ் காமிக்கலாம், நல்லா காமிக்கலாம். எங்க ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு, அது பிதாவினுடைய குவாலிட்டிஸ் பத்தி பேசுறது. பட் பிதாவினுடைய சரீரம் எப்படி இருக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் 4 ஆம் அதிகாரம், நான் அவுட் ஆஃப் வால்யூம் போறேன் இப்ப, நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு காமிக்கணும் இல்லைங்களா. சோ அந்த 4 ஆம் அதிகாரத்துல பிதாவை பத்தி பேசும் போது அவர் பார்க்க சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து அவர் பார்வைக்கு எப்படி இருக்கிறார், இது இமேஜின் பண்ணி பாருங்க. பிதாவினுடைய சுபாவம் உங்க மைண்ட்ல வரும், அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சு வரும், கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. அவருடைய அவர் எப்படி இருக்கிறார் பார்வைக்கு, வஜ்ர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்த ரெண்டு 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 விலை உயர்ந்த கல் பத்தி தான் பேசுறாரு. வச்சிரக்கல் வந்து டைமண்ட், சோ பதுமராகம் வந்து சர்டைன் ஸ்டோன், ஒரு ரெண்டு விலையேற்பற்ற கல். சோ யோவானுக்கு தரிசனத்துல பிதாவை பத்தி காமிக்கும் போது யோவான் தரிசனத்துல பார்த்தது இதுதான் ஆக்சுவல் இல்ல, தரிசனத்துல பார்த்தார். பார்க்கும் போது பிதா எப்படி இருக்கிறாருன்னா, அவர் சரீரம் பாக்குறாரு, சரீரம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறாரு அவர், வச்சிரக்கல்லு அப்புறம் பதுமரம், நம்ம ரெண்டு கல்லையும் நேரில் பார்க்கல, நம்மளே அதுவே சும்மா ஒரு கற்பனையில தான் புரிஞ்சுக்கிறோம். பட் பிதா அவருடைய சரீரம் பார்க்கும் போது அவருக்கு விஷன்ல தரிசனத்துல அப்படி தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது நம்ம இமேஜின் பண்ணி பாக்குறது. சோ ஒரு பிரதர் எழுந்த போது அது ரொம்ப அருமையா, வச்சிருக்கல்னா டைமண்ட் இல்லைங்களா, டைமண்ட்னா வைரம், வைரத்துல ஒரு பாடி இருந்துச்சு எப்படி இருக்கும் தெரியல, இதுல இன்னொரு கல்லாரி மிக்ஸ் ஆகுது, அது என்ன கலர், அது பதுமராகும், அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்லலாம், மாம்ச கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு மாதிரி ரெட் கலர், அதாவது ஒரு சதையினுடைய கலர், ரெட் சதை ஒரு மாதிரி ரெட் இருக்கும் தெரியுங்களா, ரோஸ் ரெட்டு ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி. சோ அது மாதிரி தான் இருக்கும் அந்த பதுமராகும். சோ இந்த ரெண்டு கலர் கலர் கல்லும் மிக்ஸ் ஆயிடுச்சு, தெரியல எப்படி இருப்பாரு, நினைச்சு பாருங்க, ஒருவேளை அப்படி இருந்து கை இப்படி அசன்ஷன் எப்படி இருக்கும், ஃபுல் குளோரி வரும் புரியுதுங்களா, பாடியே அப்படி இருக்கு, அவர் ஜஸ்ட் டேர்ன் பண்ணாருன்னா ஃபுல் என்ன ஆகும், வெளிச்சம் அப்படியே போகும், தெரியல இமேஜின் தான் பண்ணணும், ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறோம் அந்த வசனத்துல. ஏன்னா இங்க நமக்கு அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல சபை எப்படி இருப்பாங்க, ஐயோ ரொம்ப கிளியரா சொல்லலாம், நமக்கு தெரியல இன்னும் கிளியரா. ஆனா கண்டிப்பா நம்ம யார் போல இருப்போம், கர்த்தர் இயேசு போல இருப்போம். அவர் யார் போல இருக்கிறார் இந்த உயிர்த்தெழுதல்ல வந்துட்டு, பிதா போல அங்க இருக்கிறார். சோ இது நம்ம அங்க சிந்திக்க வேண்டிய சில விஷயங்களாக அங்க இருக்குது. சோ இன்னொரு வசனம் கூட நம்ம அங்க பாக்குறோம், அவர்கள் எப்படி இருப்பாங்க வெளிப்படுத்த மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 15:49 பாருங்க, மேலும் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம அணிந்து கொள்வோம். சோ இப்போ இங்க மாம்சத்துல மன்னானவன் ஆதாம் அவருடைய சாயல் அதை நாம் தரிச்சு கொண்டிருக்கிறோம். அதே போல முதலாம் உயிர்த்தெழுதல்ல வரும் பொழுது வானவர் கர்த்தர் இயேசு அவருடைய அந்த சாயலையும் வந்து நாம் அங்க அணிந்து கொள்வோம். சோ அதான் சிறு மந்தைக்கு இந்த ஒரு பாக்கியம் தாங்க கொடுத்திருக்கிறார். இது ஏன் அப்படின்னா பின்னாடி வசனமே 50ல சொல்றார், சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. சோ அப்போ இதெல்லாம் அவர் வந்து அந்த முதலாம் நம்ம பேசின டாபிக்ங்கிறனால சோ மேலோட்டமா தான் அங்க பேசுறோம். சோ இதெல்லாம் ஏன் எங்க அப்போஸ்தல் பவுல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாருன்னா, அவர் அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற்று பரலோகத்துக்கு போறவங்க மாம்சத்திலேயே இருக்க மாட்டாங்க. மாறாக அவங்க கண்டிப்பா ஆவியின் சரீரத்துல இருப்பாங்க. ஆவியின் சரீரத்துல எப்படி இருப்பாங்க நமக்கு முழுசும் வெளிப்படல, ஆனா எப்படித்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கர்த்தர் இயேசு போல, கண்டிப்பா வானவர் போல, கண்டிப்பா மண்ணானவர் போல இருக்கவே மாட்டாங்க. இதுதான் அவர் அந்த பாயிண்ட் வந்துட்டு அவர் ப்ரூஃப் பண்றார். ஏன்னா மாம்சமும் ரத்தமும் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல என்ன வருது இல்ல, அங்க சுதந்தரிக்கிறது அங்க இல்ல. சோ அப்போ இந்த விஷயங்களை தான் அவர் அங்க கன்ஃபார்ம் பண்றார். சோ கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே போல அவருடைய சரீரமாகிய சபை அங்க இருப்பாங்க. சோ அது கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எங்க என்ன கொடுக்கறாருன்னா, கர்த்தர் இயேசு தன்னை காண்பிச்சார் இல்லைங்களா, உயிர் தெழுந்து பரலோகத்துல பிதாவுக்கிட்ட எடுத்துக்கொள்ளப்பட்டு மகிமை அமைச்சதுக்கு அப்புறம் மீண்டும் யாருக்கு காண்பிச்சார், அப்போஸ்தல் பவுலுக்கு காண்பிச்சார். அது போல அதே மாதிரி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். அது போல சோ அதுதான் அவருடைய சாயல் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோ ஒரு புது சிருஷ்டி மகிமை அடைஞ்சிட்டா அவருடைய சாயல் எப்படி, தன்மைகள் எப்படி, இந்த மாதிரி சில சில இடங்களை தான் நமக்கு தேவன் விட்டு வச்சிருக்கிறார். கர்த்தர் இயேசுனுடைய அந்த தரிசனம், அப்போஸ்தல் பவுல் சவுலாயிருந்து போற அந்த தரிசனம், அங்கதான் ஒரு ஒரு கிளிம்ஸ் இருக்குது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க கர்த்தர் இயேசு மகிமையில இருக்கும் போது அவர் தன் நிலை பத்திட்டு அடையாளத்துல வெளிப்படுத்துறார். சோ நான் இப்ப இப்படி இருக்கிறேன் காமிக்கிறார். அது யோவான் அப்போஸ்தல் பவுல் பார்த்தது வேற, யோவான் பார்த்தது வேற. அப்போஸ்தல் பவுல் பார்த்தது உண்மை, ஆனா அப்போஸ்தல் யோவான் பார்த்தது அது தரிசனம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அப்போஸ்தல் பவுலுக்கு உண்மை அந்த அந்த சரீரம் அந்த கிளிம்ஸ் பார்த்தார், ரொம்ப டிராப் பாக்குறார், ரொம்ப ரொம்ப சின்ன டிராப் பார்த்தார். ஆனா அந்த 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 செகண்ட்ல அவர் பார்த்தப்போ அந்த மகிமை எவ்வளவு பெருசா இருந்துச்சு. அதனால இவருக்கு வந்த பாதிப்புகள் கடந்த கிளாஸஸ்ல நம்ம பேசிருக்கிறோம். சோ அதுல வந்து கொஞ்சம் வெளிப்படுத்து அந்த மகிமையின் சரீரம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும். அதே போல யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல காண்பிக்கும் போது நிறைய இடங்கள்ல கர்த்தர் இயேசு தன்னை வெளிப்படுத்தி காண்கிறார். நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கேன், என் தன்மை இது, இதெல்லாம் அங்க காண்பிக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நமக்கு அங்க தெரியுது, கண்டிப்பா உயிர்த்தெழுதல்ல சபை அவர்கள் கர்த்தர் இயேசு போலவே அங்க இருப்பதை பத்தி அங்க பாக்குறோம். சகோதர சகோதரிகளே, இரியா அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது அவரு எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, நம்ம இனிமேல் எப்படி இருப்போங்கிறது நமக்கு கிளியரா அங்க தெரியல. அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, மறிச்சு போனவங்க ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சு போனவங்க அவங்களுடைய ரிசரக்ஷன் கூட நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். அது கூட ஓரளவுக்கு ஈஸி தான். எப்படின்னா அவர்கள் எல்லாம் எக்காலம் துணிக்கும் போது கர்த்தர் இயேசு கூட மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆனா அதை விட ரொம்ப கஷ்டம் கஷ்டம் எது புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, எக்காலம் தொனிச்சதுக்கு அப்புறம், அதாவது கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகைக்கு அப்புறம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் அவங்களுடைய ரிசரக்ஷன் அது இன்னும் நமக்கு புரியாத விஷயம். அது ரொம்ப ஸ்பெஷலா டீல் பண்றாரு. ஆனா இதெல்லாம் நம்ம மேலோட்டமா தான் பாக்குறோம். அந்த வசனங்கள் அவரு அதை வேறுபடுத்தி காமிக்கும் போதுதான் தெரியுது. அது அவர் வசனம் பேசிருக்கிற விதம் பார்க்கும் போது அதுல தெரியுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே மறிச்சு உயிர் தெழுந்து போறதை பத்தி புரிஞ்சுக்கிறதை காட்டிலும் இன்னும் மறிக்காம இருந்து கர்த்தர் இயேசுன் இரண்டாம் வருகையில வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சபை அங்கங்கள் அவர்கள் ரிசரக்ட் ஆகி போறது ரொம்ப பெரிய விஷயம். அதை பத்தி தான் சொல்றாரு, இது ஒரு ரகசியம் அங்க சொல்றார். வசன வாசிங்க, ஒன்னு கொரிந்தியர்ல 15:51-52 வசனம்.
நாம் எல்லாரும் நித்திரை அடையவில்லை, அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தரிசிக்கும்.
பாருங்க, நாம ஒரு உங்களுக்கு ஒரு ரகசியம் நான் சொல்றேன். அவர் இது ஏன் ரகசியம் சொல்றாருன்னா, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் விஷயம், இது ரொம்ப விசேஷமான காரியம், நார்மல் இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் முதலாம் உயிர்த்தெழுதல் பத்தி நிறைய பேசுறார். அப்ப அதெல்லாம் யார பத்தி சொல்றாருன்னா, இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல ஒரு குரூப், அவங்க கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகைக்கு அப்புறம் அவங்க சபையா அழைக்கப்பட்டு மறிச்சு கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை வரைக்கும் மண் தூள்ல அப்படியே தூங்கிட்டு இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் பத்தி பேசும்போது அவர்கள் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. வந்த உடனே அவங்க வந்துட்டு அந்த உயிர்த்தெழுதல வந்துட்டு வானவருடைய சாயல் தரிச்சு கொள்வாங்க. அவங்க சரீரம் எப்படி இருக்கும் நமக்கு நல்லா தெரியல, ஆனா கர்த்தர் இயேசு போல தான் இருக்கும் நம்ம நம்புறோம். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு, இதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, ஆனா இதை விட பெரிய விஷயம் இன்னொரு ரகசியம் இருக்கு, அது யார் பத்தினது, அதுவும் இந்த சபையுடைய ரிசரக்ஷன் தான். பட் அவங்க வந்து இரண்டாம் வருகைக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பத்தின விஷயம். அப்ப அவங்க பத்தி சொல்லும் போது வசன படிங்க அங்க. ஆமாம் இல்லைங்களா, இது ஒரு ரகசியம். இத உயிர் தழுதல், முதலாம் உயிர் தழுதல்ல, அதுவும் அந்த இரண்டாவது பாகம், அந்த இரண்டாவது குரூப், உயிர் இரண்டாம் வருகைக்கு பின்னாடி உயிரோடு இருக்கிறவங்களுடைய உயிர் தழுதல், அது ரொம்ப விசேஷம். அது இன்னும் ரொம்ப கஷ்டம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை அங்க அவர் சொல்றார். ஆனா இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப அடிப்படையாவே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நம்ம அதிகமா நம்ம பார்க்கறதுக்கு இல்லை இங்க. சோ நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் கேட்டிருக்கிறோமோ அதுதான் என் வால்யூம்ஸ்ல பேசுறார். மேபி ரிசரக்ஷன் பத்தி, இந்த உயிர்த்ததல் பத்தி, ரீப்ரெஷன் ரொம்ப ஆழமான விஷயங்கள் அங்க பேசுற பத்தி இது வால்யூம் ஸ்டடி ரொம்ப ரொம்ப குறைவா தான் பேசுறாரு. ஆனா கூட இந்த வசனம் வந்து நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஒரு நிமிஷத்துல ஒரு கனப்பொழுதுல என்ன ஆயிடுவோம், மறுரூபம் ஆக்கப்பட்டுடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ மறிக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை வந்து இது வெளிப்படுத்துற மாதிரி இருக்குது. பொதுவா பெயர் சபைகள்ல கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் புரிஞ்சு கொள்கிறாங்க. கண்டிப்பா நமக்குள்ள அப்படி இல்லை, நமக்கு அந்த தாட் அங்க வந்தது இல்லைங்களா. சபைனா கண்டிப்பா அவங்க என்ன ஆயத்தம் ஆகணும், அவங்களுடைய முதலாம் உயிர்த்ததுல எது ஒரு பங்குன்னா அவங்க மாம்சத்துல மறிக்கிறது அவங்களுக்கு ஒரு அது ஒரு பங்கு, அது பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் என்னன்னா அவங்க மாம்சத்துல செத்து விழணும், விழுந்துட்டு அப்புறம் அவங்க என்ன அவங்க உயிர் தழுந்து வரணும். இதுதான் இதுதான் நம்ம சொல்லலாம் நம்ம. சோ இந்த வசனம் மறுரூபமாக்கப்படுவோம், அப்ப சபை மறிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி சபை ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் எல்லாம் மறிச்சுதான் இருக்கிறாங்க. சோ அதை பத்தின ரெக்கார்டே நமக்கு அங்க இருக்கு. சோ அதே போலதான் அந்த சரீர அங்கங்கள் முழுவதுமே அங்க அங்க மறிக்கணும். ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா அங்க அங்க சொல்ற அந்த வசனம் மறுபடி படிங்க அந்த வசனம். பாருங்க இங்க அருமையான வார்த்தை பயன்படுத்துறார். ஆக்சுவலா நாம எல்லாருமே மரணம் அடைவதில்லை அவர் சொல்லல, அவர் என்னதான் சொல்றாரு, நாம் எல்லாம் என்னதான் அடைவதில்லை, நித்திரை தான் அடைவதில்லை. சோ இங்கிலீஷ்ல அவர் சொல்லும் போது வி வில் நாட் ஆல் ஸ்லீப், அதாவது நம்ம நித்திரை தான் அடைய போறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கண்டிப்பா என்ன ஆகணும், கண்டிப்பா மரிக்கணும். சோ மரணம் வேற, நித்திரை வேற. சோ மரணம் வந்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ்ல நடக்குது, சும்மா அந்த அந்த ஜீவன் நம்ம கிட்டே ரொம்ப கம்மி ஜீவன் தான் இருக்குது, அந்த ஜீவன் கூட தேவன் எடுத்துடுறாங்க. சோ அப்ப அந்த சரீரம் செயலிலிருந்து கீழே விழுகுது, அதுதான் டெத். சோ டையிங் இது நித்திரை, இது 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 மரணம், சாரி இது மரணம். ஆனா நிச்சயம் என்னன்னா அந்த நிலைமையில ரொம்ப காலம் இருக்கிறது, அப்படியே அதை மறிச்சு போன நிலைமையில ரொம்ப காலம் இருக்கிறது. இப்ப அப்போஸ்தல் பவுல் இப்ப மறிச்சார் 1067 மறிச்சார். சோ 67 அவர் ஜீவன் போகும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல போயிடுச்சு அவர் ஜீவன், அவருடைய சரீர் அப்படியே மண்ணுக்குள்ள போயிடுச்சு அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு 2-3 seconds மறிச்சவர் எத்தனை வருஷம் நித்திரையில இருக்கணும், அவரு மறுபடியும் முதலாம் உயிர்த்தெழுதல் வரணும்னா 1878 முதலாம் உயிர்த்தெழுதல் நம் விசுவாசிக்கிறபடி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் அந்த நித்திரையில அங்க இருக்கணும். சோ இந்த மாதிரி நித்திரை நிலை பத்தி தான் இங்க பேசுறார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சோ இரண்டாம் வருகையில வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் மரிச்சாங்கன்னா மரிக்கணும் கண்டிப்பா, அவங்க அப்படி மரிக்கணும், மரிப்பாங்க. ஆனா எதுக்குள்ள போக மாட்டாங்க, அந்த நித்திரை வெயிட்டிங் பீரியட்ல இருக்க மாட்டாங்க, நித்திரைக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் அப்போஸ்தல் பவுல் மற்ற பரிசுத்தவான்கள் வெயிட் பண்ணும், கர்த்தர் இயேசு வரணும் உயிர்த்தெழுதல் கொடுக்கறதுக்கு, அவங்க வெயிட் பண்ணாங்க நியாயம். ஆனா இப்ப ஏன் தேவையில்லை, இப்ப கர்த்தர் இயேசு ஏற்கனவே வந்திருக்கிறார், அவர் ஆள் கையில் அங்க இருக்கிறார். சோ அப்ப வந்து அதற்கு அவசியமே அங்க இல்ல, ஜஸ்ட் அந்த மறிக்கணும். ஆனா என்ன ஆயிடுவாங்க, உடனே ஒரு கனப்பொழுதுல மறுரூபம் ஆக்கப்படுவாங்க. சோ தே வில் பி சேஞ்ச் அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்க வருது. சோ அப்போ அந்த சபை மறிச்சு ஆகணும் எங்க அருமையா இருக்குது. ஒரு வசனம் வாசிங்க நீங்க, சங்கீதத்துல 82:6-7 வசனம். சங்கீதம் 82:6-7 வசனம். இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பேசிருக்கிறோம். பாருங்க, ஆனாலும் நீங்க எல்லாம் தேவர்கள், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆரம்பிக்கிறார் பாருங்க, நீங்க எல்லாம் தேவர்கள், ஆனாலும் நீங்க என்ன ஆவீங்க, மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல என்ன ஆவீங்க நீங்க விழுந்து போயிருக்கீங்க. இந்த லோக பிரபுக்கள் யார்? அந்த பிரின்சஸ், பிரின்சஸ் ஆன் எர்த் இல்லைங்களா? முதல் பிரின்ஸ் வந்து ஆதாம், முதல் பிரபு. ரெண்டாவது பிரபு யார் பார்க்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலக ஜனங்கள் எல்லாம் யார் மாதிரி செத்து விழுவாங்க? ஆதாம் மாதிரி செத்து விழுவாங்க. ஆனா நீங்க இங்க பேசுறது சபை, சபை கூட செத்து விழணும். பட் யார் மாதிரி செத்து விழுவீங்கன்னா, அந்த பிரபுக்கள்ல ஆதாம் மாதிரி இல்ல, பட் யார் மாதிரி? கர்த்தர் இயேசு மாதிரி. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம், அதன் மூலம் நீதிமானாக்கப்பட்ட நிலைமை, அதுல ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதுல பலியின் ஜீவியம், அந்த பலியின் ஜீவியத்துல நீங்க மறிச்சு போவீங்க. சோ நீங்க அவரு போல, ஆனா கண்டிப்பா என்ன ஆவீங்க? நீங்க செத்து விழ வேணும். சோ அப்போ சபைக்கு அந்த டெத் இருக்கு, ஆனா அவங்க அந்த நித்திரைக்குள்ளதான் அங்க போறது இல்ல. அதை பத்தி தான் இந்த இடத்துல அவர் பேசுறாரு. மேலும் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் எல்லோருமே நித்திரை அடைய போவது இல்ல, ஆனால் எதாலும் துணிக்கும். அப்ப அந்த கடைசி நிமிஷத்துல என்ன ஆயிடுவோம்? ஒரு ஒரு நிமிஷத்துல நாம மறு ரூபம் ஆக்கப்படுவோம் அப்படிங்கறதுதான் விஷயம். சோ அப்போ இதுதான் அங்க சபையினுடைய உயிர்த்தெழுதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ இப்போ அவங்க அந்த உயிர்த்தெழுதல்ல இன்னும் கூட சொல்ல போனா அவங்க எப்படி இருப்பாங்க, சோ அதை பத்தி மறுபடியும் பேசும் போது சில விஷயங்கள் வந்து அங்க பாக்குறாங்க. அதாவது புதிய சிருஷ்டிகள் உயிர்த்தெழுதல்ல வரும்போது அவங்களுடைய வல்லமை, அவங்களுடைய அந்த தன்மைகள் எப்படி இருக்கும்? அப்போ இதை பத்தி பேசும் போது பிரதர் சொல்ற விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல வர எழுந்து வரக்கூடிய புதிய சிருஷ்டிகள் சபை, அவங்களுடைய மகிமை அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எல்லாருமே பொதுவா ஒரு மகிமை இருக்கும். முதலாம் உயிர்த்தெழுதல்ல வரக்கூடியவங்க 144,000 பேர், அந்த ரிசரக்ஷன்ல வர அவங்களுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்கும் கேட்கும் போது, முதல் ஒரு பாயிண்ட் என்னன்னா, எல்லோருக்குமே முதலாம் உயிர்த்ததுல பங்கு பெறுகிறவர்களா அவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு மகிமை அங்க இருக்கும். எப்படி உதாரணம் நம்ம சொல்லலாம்? இப்போ விலங்குகள், அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. விலங்குகள் வம்சம் அப்படின்னா ஒரு மகிமை இருக்கு. எதை காட்டிலும் பூச்சி வம்சம், பறவைகள் வம்சத்தை விட விலங்குகள். சோ அப்போ விலங்குகளோட கம்பேர் பண்ணும் போது மனுக்குலம் எடுத்த ஒரு மகிமை இருக்கு. ஆறு அறிவு, ரெண்டு காலில தான் நடக்கிறார், பாஷை பேசுறார், ஒரு மகிமை இருக்கு. இது வந்து அந்த ஒட்டுமொத்த இனத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு மகிமை. அதே போல பரலோகத்துல நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்காங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்களுக்கு மனுஷங்கள் விட ஒரு தூதர்கள் என்று ஒரு மகிமை அவங்களுக்கு இருக்கு. அவங்கள கெப்பாசிட்டி வேற, வித்தியாசமான வல்லமை எல்லாம் இருக்கு. அதே போல சபை கூட முதலாம் உயிர்த்தெழுதல் அவங்க பொங்க பெறும் பொழுது அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல தெய்வீக சுபாவத்திற்கு உயிர்த்தெழுந்து வரக்கூடிய அந்த ஒரு மகிமை எல்லாருக்குமே பொதுவா அங்க இருக்குது. இருந்தாலும் அந்த மகிமைக்குள்ள போய் பார்க்கும் போது அங்கே கூட ஒரு ஒருத்தருக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான் நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அங்கே நம்ம கேள்விப்பட்டுடுவோம் இந்த பாயிண்ட். சோ அங்கே கூட அவங்களுக்கு என்ன இருக்கும்? மகிமையில வித்தியாசங்கள். அங்க பொதுவா எல்லாருக்குமே ஒரு மகிமை இருக்கும். அந்த மகிமை என்ன மகிமைனா, இவர்கள் எல்லாம் எந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற்றிருக்கிறாங்க? முதலாம் உயிர்த்தெழுதல். என்ன சுபாவத்துக்கு உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறாங்க? திவ்ய சுபாவம். என்ன சரீரத்துல வந்திருக்கிறாங்க? அலியாமின். இதெல்லாம் காமன், இது எல்லாருக்கும் பொது. சோ இந்த மகிமை எல்லாருக்கும் பொது, முதலாம் உயிர்த்தெழுதல்ல வரவங்களுக்கு. சோ இது குறிச்சுதான் மத்தேயு 13 வாசிக்கும் போது, நீதிமான்கள் அவருடைய ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்க? சூரியனை போல் பிரகாசிப்பாங்க. சோ எல்லா நீதிமான்கள் 144,000 பேரும் சூரியன் போல அவங்க பிரகாசிப்பாங்க. ஒரு ஒரு காமன் குளோரி இருக்கும் அவங்களுக்கு, ஒரு பொதுவான மகிமை. ஆனாலும் அதுக்கு பின்னால நம்ம போய் பார்க்கும் போது அங்கே கூட ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல ஒவ்வொருத்தருக்கும் அங்க மகிமையில வித்தியாசம் அங்க இருக்குது. வசனம் உங்களுக்கு தெரியும், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம். வசனம் வாசிங்க, 1 Corinthians 15:41. நல்லா கவனிச்சோம்னா இது கூட முதலாம் உயிர்த்தெழுதல் பத்தி பேசுற அதிகாரத்திலே இந்த வசனம் வருது இல்லைங்களா? ஆமா, மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம். இது ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, பரலோகத்துல பிதா பிதா தான் இல்லைங்களா? தெய்வ சுபாவம் பிதா பிதா தான். அந்த 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 என்ன சொல்லலாம், அந்த தன்னில் தானே ஜீவனை உடைய நிலை அவருக்குள்ளாகவே தானாகவே வந்ததுன்னு யார் மாத்திரம் தான் நம்ம சொல்ல முடியும்? பிதா மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஆனா இப்போ அந்த நிலைமையில யார் இருக்கிறா? கர்த்தராகிய பட் அவருக்குள்ள தானாவே என்ன உள்ளது, அது வர மாதிரி யார்தான் அருள் செய்தார், பிதாத்தான் அங்க அருள் செஞ்சார். அப்ப பரலோகத்துல இப்ப பார்க்கும் போது பிதா திவ்ய சுபாஷ் இருந்தார் ஏற்கனவே, இப்ப அதே சுபாஷுக்கு யார் உயர்த்தப்பட்டிருக்கிறார், கர்த்தர் இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனாலும் பிதா பிதா தான், குமாரன் குமாரன் தான். அவங்களுக்கு பிதாவுக்கே உரிய மகிமை வேற, குமாரனுக்கே உரிய மகிமை வேற. ஆனா ரெண்டு பேரும் என்ன சுபாவத்தில் தான் இருக்கிறாங்க, திவ்யா சுபாவத்தில். அதே போல தான் சபை எங்க வருவாங்க, சபை எங்க வந்தாலும் எல்லோரும் திவ்ய சுபாவமானாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில அங்க வித்தியாசப்படும். தேவன் அவங்களுக்கு கொடுக்கிற சில பொறுப்புகள், அவங்களுக்கு இருக்கிற அந்த சில வித்தியாசமான தெரியல நிறைய விஷயங்கள் அங்க அவங்களுக்கு அங்க தேவன் கொடுக்கிறார். சோ ஏன்னா இந்த இவங்களுடைய இதே பாயிண்ட்ல பேசும்போது சொல்றாரு, சோ சபை முதலாம் உயிர்த்ததுல போயிடுறாங்க அவங்க, மற்ற மூணு உயிர்த்ததுலும் அவங்களுடைய கையில தான் தேவன் கொடுக்கிறார். சோ ஏன்னா அவங்களுடைய தலையா கர்த்தர் இயேசு இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார், வானத்துல பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுத்தாச்சு சொல்றார். சோ இப்போ கர்த்தர் இயேசுக்கு கீழே சபை இருப்பாங்க, முதலாம் உயிர்த்ததுல பங்கு பெற்று மகிமையில. இவங்களுடைய கரங்கள்ல தான் மற்ற மூணு ரிசரக்ஷனுமே இருக்கும். ரொம்ப எல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆச்சரியம், முற்பிதாக்கள் அதுக்கு முன்னாடி திரள் கூட்டம், முற்பிதாக்கள் உலக சின்னங்கள் எல்லாம் இவங்களுடைய கரங்கள்ல தான். அது மாத்திரம் இல்ல, வேதரசல் இந்த வாலியத்துல தான் அந்த பாயிண்ட் பேசுறாரு, ரொம்ப அருமையான பாயிண்ட், அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். அதாவது சபைக்கு பாருங்க, பெர்ஹாப்ஸ் இன் கனெக்ஷன் வித் அதர் வேர்ல்ட்ஸ் அண்ட் அதர், அதாவது என்ன சொல்றாருன்னா பாருங்க, சப்சிக்வெண்ட்லி வி மே பி ஷுர், பின்னால சபை ஆயினதுக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பா என்ன எல்லாம் தேவன் வச்சிருக்கிறாருன்னா, ஆக்குபையிங் சம் வெரி ஹை அண்ட் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன், சபைக்கு தேவன் சில விசேஷமான அதிகாரங்கள் கொடுப்பார், சில விசேஷமான டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒதுக்குவாரு. ஆக்குபையிங் சம் வெரி ஹை அண்ட் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் அண்ட் டூயிங் சம் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஆனா பிரதர் ரசூல் என்னதான் சொல்றாருன்னா, டூயிங் சம் என்னன்னு சொல்லல, என்னன்னு தெரியல. சபை ரொம்ப உயர்வான நிலைமைக்கு உயர்த்தப்படுவாங்க, சில விசேஷமான பொறுப்புகள் தருவாங்க தரப்படுவாங்க, சில முக்கியமான வேலைகள் கூட செய்வாங்க. ஆனா அது என்ன வேலைன்னு அவர் சொல்லல, அத நெக்ஸ்ட் சஜஷன் கொடுக்காரு, இன் தி கேரிங் அவுட் ஆஃப் ஃபர்தர் டிவைன் ப்ராசஸ், ஃபர்தர் டிவைன் பர்பஸஸ். ஆனா அந்த வித்தியாசமான விசேஷமான பொறுப்புகள் என்னவா இருக்குன்னா, ஃபர்தர் டிவைன் பர்பஸஸ், ஃபர்தர் டிவைன் பர்பஸஸ்னா இதுக்கப்புறம் தேவனுடைய பிளான், இதுக்கப்புறம் தேவனுடைய பிளான்ல நமக்கு ஏதாவது, இது பாருங்க இது வரைக்கும் ஒண்ணு, இது வரைக்கும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் எல்லா தேவனுடைய பிளான், அது எல்லாம் முடிஞ்சுதான் இந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க, உலக சின்னங்களே இங்க பர்ஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் சபைக்கு சொல்ல போறாரு சொல்லாரு, ஃபர்தர் டிவைன் பர்பஸஸ், இதுக்கு மேல என்னென்ன செய்ய போறோமோ அந்த விஷயத்துல சில விசேஷமான பொறுப்புகள் கொடுப்பாரு. அங்க சொல்றாரு, அதுக்கு ஒரு வேலை என்னவா இருக்கலாம், பெர்ஹாப்ஸ் இன் கனெக்ஷன் வித் அதர் வேர்ல்ட்ஸ் அண்ட் அதர் கிரியேஷன்ஸ். நினைச்சு பாருங்க என்ன மாதிரி மகிமை. அதுதான் இப்பதான் நம்ம அந்த அந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு புரிஞ்சுட்டோம், த ரிசரக்ஷன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தி நியூ கிரியேச்சர். முதலாம் உயிர்த்தளதல்ல புதிய சிருஷ்டிகள் உயிர்த்தல்னு வரும் பொழுது அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இங்கதான் நம்ம அங்கிட்ட. இதுக்கு மேல ஃபர்தர் டிவைன் பர்பஸஸ்ல முக்கியமான பொறுப்புகள், முக்கியமான வேலை தெரியல, ஆனா அது என்னவா இருக்கலாம் சொல்றாருன்னா, அவர் பேசும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இன் கனெக்ஷன் வித் அதர் வேர்ல்ட்ஸ், வேறு உலகங்கள் மற்றும் அண்ட் அதர் கிரியேஷன், வேறே சிருஷ்டிகளை பற்றின விஷயத்துல கண்டிப்பா இருக்கும். சோ அப்போ தேவன் இந்த அண்ட சராசரம் ஒரு பர்பஸ் இல்லாம சிருஷ்டிக்கவே இல்லை, எல்லாத்துக்கும் சாம்பிள் தான் பூமி, இந்த பூமியில நடந்த விஷயங்கள் தான் ஒரு பெரிய முன் உதாரணமா இருக்கும். ஆனால் மீறி இருக்கக்கூடிய சர்வ சிருஷ்டியில தேவன் சில காரியங்கள் செய்ய போவார், அது செய்வது செய்யற அந்த விஷயத்துல சபைக்கு மிகப்பெரிய பங்கு. சோ அதனாலதான் சொல்லும் போது இதெல்லாம் பார்க்கும் போதுதான் அந்த வசனம், சோ நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அதே போல அந்த சபையினுடைய உயிர் தழுதல்ல பொதுவா அவங்களுக்கு ஒரு ஒரு மகிமை இருக்கும், அவங்க எல்லாம் முதலாம் உயிர் தழுதல வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே திவ்ய சுபாவம், அவங்க எல்லாமே அழியாமையில் தான் இருப்பாங்க, எல்லாருமே ஆதியின் சரீரத்தில் தான் இருப்பாங்க, எல்லாமே பிதா கூட பரலோகத்தில் தான் இருப்பாங்க, இது வந்து காமன், இது பொதுவான மகிமை. ஆனால் கூட அங்க உள்ள போய் பார்க்கும் போது இந்த மாபெரும் வரப்போகிற தெய்வீக திட்டங்கள்ல தேவன் என்னன்னு செய்ய போறார், அதுல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான மகிமை அங்க தருவாங்க. சோ இது இதை பத்தி பேசிட்டு அவர் அங்க சொல்றார், கண்டிப்பா அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் போது ரொம்ப அருமையா இருக்கு. இந்த தாட் அவர் கொடுக்கிறாரு, வி மே பி ஷியூர் டு தட் வென் தி புக் ஆஃப் லைஃப் இஸ் ஓபன், அதாவது ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் போது சொல்றாரு பாருங்க, அண்ட் வென் பொசிஷன்ஸ் க்ளோசஸ்ட் டு தி மாஸ்டர் இன் தி த்ரோன் ஆர் டு பி அப்போஷன், அதாவது கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. சோ அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு யார் யாரெல்லாம் உயர்த்தப்படுவாங்கன்னா, கண்டிப்பா சிலர் விசேஷமா இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் டிஃபரன்சஸ் அங்க இருக்கும் வந்து அது சொல்றாரு. இது எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, பூமியிலேயே கர்த்தர் இயேசு இருக்கும் போது சீஷர்கள் 12 பேரும் சீஷர்கள் தான், அந்த சீஷர்களுக்குனே ஒரு மகிமை எல்லாருக்கும் மத்தியில் இருந்தாலும் அதுல விசேஷமா ஒரு 3 பேருக்கு அவர்கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 12 பேரு சீஷர்கள் தான் அப்போஸ்தலர் நினைப்பாங்க, அந்த மகிமை எல்லாருக்கும் பொருந்துவதும். ஆனா அந்த அதுக்குள்ள பாருங்க போது யோவானு பேதுரு யாக்கோபு அவருக்கு ரொம்ப நெருக்கம், அவங்களுக்கு அங்க ஒரு ஸ்பெஷல் மகிமை இருந்துச்சு கர்த்தர் இயேசு கிட்ட. அதே போலதான் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் போது அப்படின்னா எல்லாரும் மகிமேனு அங்க பரலோகத்துல இருக்கும் போது அங்கே கூட அந்த மகிமையில வித்தியாசம் அங்க வெளிப்படும். சோ அப்ப கர்த்தருக்கு பக்கத்துலனா ரொம்ப க்ளோஸா ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க, அதுல மகிமை அங்க வித்தியாசமாகும். அப்ப சொல்றாரு பாருங்க, இட் வுட் நாட் சர்ப்ரைஸ் அஸ் அட் ஆல் டு ஃபைண்ட் தி அப்போஸ்தல் பவுல் நெக்ஸ்ட் டு தி மாஸ்டர் வித் பாசிபிலி ஜான் ஆன் ஹிஸ் அதர் ஹேண்ட் கேக்குறாரு. அதாவது ஒரு அம்மா வந்து கேட்டாங்க இல்லைங்களா, யாக்கோபினுடைய அம்மா, நீங்க ராஜ்யத்தில் வரும்போது நம்ம ஒரு மூத்த பையன் ஒரு பக்கம் இருக்கணும், இடது பையன், அது அந்த அந்த விஷயம் பத்தி ரசல் பேசும் போது நம்ம ஒன்றும் ஆச்சரியப்பட வேணாம், இட் வுட் நாட் சர்ப்ரைஸ் அஸ் அட் ஆல். என்னன்னா அப்படி வரும்போது யார் இருப்பாங்கன்னா, கர்த்தருடைய வலது பக்கத்தில் அப்போஸ்தல் பவுல், அதை உறுதியா சொல்றாரு. என்ன சொல்றாரு, வி ஃபைண்ட் தட் அப்போஸ்தல் பவுல் நெக்ஸ்ட் டு மாஸ்டர் வித் பாசிபிலி ஜான், ஒரு வேலை அதிகபட்சம் யார் இருப்பா இன்னொருத்தர் அப்படின்னா யோவான் வந்து அவருடைய இன்னொரு பக்கம் அங்க இருப்பாங்க சொல்றார். சோ அந்த மாதிரி அந்த மகிமையில, சோ இது ஏன் இது எக்ஸாம்பிள் அங்க சொல்லணும்னா, சோ அப்படித்தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் கூட எல்லோருக்கும் பொதுவான அந்த மகிமை அந்த சுபாவத்துல சரீரத்துல இருக்கக்கூடிய இடத்துல பொதுவாக காணப்பட்டாலும், ஆனா தேவனுடைய இனி வரப்போகிற தெய்வீக திட்டங்கள் அந்த திட்டங்கள்ல கர்த்தர் இயேசு கூட ஆளுகை செய்வதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிமையில அங்க வித்தியாசம் அங்க இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு அங்க வந்து பொறாமைங்கிறது கொஞ்சம் கூட அங்க இருக்கவே இருக்காது. ஒருவொரு அங்கமும், அதாவது சபையின் அங்கமும், அங்க பரலோகத்தில் இருக்கிறவங்க தேவனுடைய பார்வையில தங்களுக்கு கிடைச்ச நிலைமையில முழு திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. மற்றவர்களுக்கு தங்களை விட உயர்வான ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருந்தா அதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்களோ ஒழிய அவங்களுக்கு மத்தியில் அந்த பொறாமை போன்ற எண்ணங்கள் அங்க உருவாகாது. இன்னும் சொல்ல போனா கண்டிப்பா சபை ஆக போகிறவர்கள் அந்த நிலைமை பூமியில அந்த மெச்சூரிட்டிக்கு அவங்க வந்துடுவாங்க. இங்கேயே கூட அது நிறைவேறது சொல்றாரு. ஏன்னா இங்கே கூட தேவன் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, சரீர அவயங்கள்ல ஒவ்வொன்றையும் அவருடைய பிரியத்துக்கு தக்க மாதிரி தான் வச்சிருக்கிறாரு. இங்க நம்ம எல்லாருமே எல்லாரும் ஒரே வேலையை நம்ம அங்க செய்ய போறதில்லை, நம்ம செய்யற எல்லா வேலைக்கும் ஒரே மாதிரியான கன மகிமை இருக்க போறதில்லை. மனுஷங்க பார்வையில, சகோதர சகோதரிகள் பார்வையில, தேவனுடைய பார்வையில். ஆனா அப்படித்தான் தேவன் வச்சிருக்கிறார், இவர் இதுக்கு அவர் அதுக்கு இவங்க இதுக்கு இப்படித்தான் வச்சிருக்கிறார். ஆனா இங்கேயே கூட அதை நம்ம புரிஞ்சுக்கொண்டு தேவ சித்தத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம இங்க ஓட்டம் ஓடும் பொழுது அந்த மெச்சூரிட்டிக்கு நம்ம வரும். நம்ம பிரதர் மேல நமக்கு மேல இருந்தா நம்ம என்ன பண்றது இல்லை, நம்ம அங்க கண்டிப்பா பண்றது இல்ல, பண்ணவும் கூடாது இல்லைங்களா, அது பண்ண மாட்டாங்க. அந்த 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 சபை அழைப்புல அந்த மெச்சூரிட்டிக்கு போயிட்டு இருக்கிற அந்த அங்கங்கள் அது இந்த மாதிரி மாம்ச பிரகாரமான எண்ணங்கள் விட்டுட்டு அங்க வெளியே வந்துருவாங்க. அது நமக்கு இங்கேயே நடக்குது, இங்கேயே நடக்குது, இங்கேயே நம்ம அறியறவங்க போது கண்டிப்பா மகிமையில நட்சத்திரக்கு நட்சத்திரம் உயர்த்தெழுதல வித்தியாசங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில அந்த புறாமை போன்ற எண்ணங்கள் அங்க இருக்காது என்பதை நம்ம அங்க புரிந்து கொள்ளணும். சோ அப்போ இப்போ நாம இருக்கிற நிலைமைக்கும் ரொம்ப ஆழமா பிரதர் பேசல பாருங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்கங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல டச் பண்ண பாயிண்ட்ஸ் அங்க பேசிருக்கிறார். ஆனாலும் சில விசேஷ பிளெஸிங்ஸ் இருக்குது. சோ கடைசி அவர் பேசுறது என்னன்னா, ஆனாலும் இப்ப நாம இருக்கிறதுக்கும் முதலாம் உயர்த்தல வந்ததுக்கு அப்புறம் நாம் இருக்க போறதுக்கும் ஒரு வேலை என்ன வித்தியாசங்கள் இருக்கும்னா, ஒரு வசனம் நல்லா பேசுது அந்த 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 காரியங்கள் பத்தி. எங்கன்னா ஒன்னு கொரிந்தியர்ல 15 42 வசனம் வாசிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மரித்தோர் விசேஷமாக மரித்தோர், இது சபை சாதாரண உலக ஜனங்கள், இது மரித்தோரின் உயிர்த்தெழுதல்னா இது முதலாம் உயிர்த்தெழுதல் பத்தி பேசுற வசனம், பொதுவான உயிர்த்தெழுதல் பத்தி அல்ல. சோ மரித்தோர் பிராக்கெட்ல என்ன நம்ம போலாம்னா, விசேஷமான மரணம் மரித்தோர், அதாவது சபை சபை பற்றின மரித்தோரின் அந்த உயிர்த்தெழுதல் கூட என்ன சொல்லலாம்னா அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் அந்த விசேஷமான உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா அழி உள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் பாருங்க. இது வந்து அந்த நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கும் முதலாம் உயிர் தழுதல பங்கு பெறும் போது என்ன வித்தியாசம் இருக்கும்னு கேட்டா இந்த வசனம் பிரதர் அசல் கோட் பண்றார். சோ இது அழி உள்ளதாய் பாருங்க அங்க அங்க ஏதோ ஒரு விஷயத்த அக்ரிணையில பேசுறார். நான் கொஞ்சம் தமிழ் பயன்படுத்துறேன் இல்லைங்களா. என்ன சொல்றாரு அவரு, அழி உள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஆனா எதையோ பத்தி பேசுறார் அது இது இல்லைங்களா. அதான் அக்ரைனே சொல்றோம். இங்கிலீஷ்ல இட் சொல்றார், இட் இஸ் சோன் இன் கரப்ஷன், இட் இஸ் ரைஸ்ட் இன் கரப்ஷன். இட் அது என்ன, இட் இதுங்கிறது தமிழ்ல அங்க தெளிவா வரல பட் இங்கிலீஷ்ல இருக்கு. இட் இஸ் சோன் இன் இன்கரப்ஷன். அப்புறம் என்ன சொல்றாரு, இட் இஸ் ரைஸ்ட் இன் சாரி இட் இஸ் சோன் இன் கரப்ஷன், இட் இஸ் ரைஸ்ட் இன் இன்கரப்ஷன். அதாவது அது அது எப்படி என்ன சொல்றாரு, அழி உள்ளதாய் விதைக்கப்படும் ஆனா அது எப்படி வரும், அழி என்னது அது அந்த இட் எதை குறிக்கும், சத்தியம் இல்லை சரீரம் இல்லை இல்ல இல்ல சரீரம் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இது அழி உள்ளதா போகும், இதுவாக வருது அழி உள்ளதா, உள்ள புது சிருஷ்டி, புது சிருஷ்டி இப்ப இதுக்குள்ள இருக்குது அந்த புது சிருஷ்டி அதுதான் அந்த இட். இது இது இந்த புதிய சிருஷ்டி அழி உள்ளதுக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. இந்த புது சிருஷ்டி தேவன் முதல் முதல்ல வைக்கும் போது எதுக்குள்ளதான் வச்சாரு, அழி உள்ள இந்த சரீரத்துல. அது தமிழ் சரியா வரல, இட் இஸ் சோன் இன் இன் கரப்ஷன், அழி உள்ளதுக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு. இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னா அப்படி அழி உள்ள இந்த மாம்ச சரீரத்துல அந்த புது சிருஷ்டி விதைக்கப்பட்டுச்சு, இதுக்குள்ளதான் அந்த புது சிருஷ்டி வளர்ந்துச்சு சரிங்களா. ஆனா அது இந்த சரீரம் கூட என்ன ஆயிடுது, மரணத்துல டிசால்வ் ஆயிடுது, அப்படின்னா காணாமல் போயிடுது. அப்போ அந்த புது சிருஷ்டி எங்க போச்சு அப்படின்னா மரிச்சு போச்சுன்னு சொல்லுவோம், ஆனா உண்மையில என்ன ஆகலாது, மறிக்கவே இல்லை. அது யாருக்கிட்டே இருந்துச்சு, அதுதான் வசனத்துல படிய ஞாபக புஸ்தகம் தேவனுடைய மைண்ட்ல இருக்கும். யார் இவங்க, யார் இவங்க, பேர் என்ன இவங்க, கேரக்டர் என்ன இவங்க, தன்மை என்ன, எல்லாம் அவருடைய ரெக்கார்ட்ல இருக்கும். அதான் இந்த ஞாபக புஸ்தகம். இன்னைக்கு ஆதாம்ல இருந்து எத்தனை பேர் மறைச்சு போனாலும் நமக்கு ரெக்கார்டு இல்ல, ஆனா எல்லா ரெக்கார்டு யாருக்கிட்ட இருக்கு பாருங்க, அது ஒரு ஞாபக புஸ்தகம். அந்த ஞாபக புஸ்தகம் தேவனுடைய அந்த அந்த மெமரி, அதுல தான் எல்லாம் இருக்கும். சோ அப்போ கிமு அந்த டேட்ல இந்த நாள்ல இந்த செகண்ட்ல மறிச்சு போனவர், ஓ அவருடைய ஃபைல் அவர்கிட்ட இருக்கும். சோ அதுக்கு அவர் என்ன கொடுக்கிறார், உயிர் தழுதல்ல ஒரு சரீரம் மாத்திரம் கொடுத்துட்டு கொண்டு வர. சோ அதுதான் ஆனா இங்க நம்ம அவங்க பத்தி பேசல, இங்க இந்த சபை பத்தி பேசும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, அந்த புதிய சிருஷ்டி அழிவுள்ள சரீரத்துல விதைக்கப்பட்டுச்சு, அதுக்குள்ளதான் அது வளர்ந்துச்சு. ஆனா இந்த மரணத்துல இந்த சரீரம் கூட இல்லாம போச்சு, ஆனா புதிய சிருஷ்டி மறிச்சதாக என்ன பட்டாலும் அது உண்மையிலேயே அங்க மறைக்கிறது அங்க இல்ல, மாறாக அது மறுபடியும் வரும் போது இப்ப அது எதுல வரும் அப்படின்னா பழைய அந்த அழிய அழிவுக்குரிய அந்த சரீரத்துல வராது, இப்ப அந்த புது சிருஷ்டி தான் வரும். ஆனா என்ன சரீரத்துல வரும் பாக்குறோம், அழிவில்லா. அதான் அவசனத்துல அழகா சொல்றாரு, அழி உள்ளதாய் விதைக்கப்படும் ஆனால் ஆமா அழிவில்லாததாக அங்க எழுந்திருக்கும். சோ இது அழிவில்லாததாக வேற ஒண்ணும் இல்ல, இது கிரேக் வார்த்தையெல்லாம் பிரதர் சொல்றார் பட் ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லலாம், இம்மார்டல் நேச்சர் அழியாமை அந்த அந்த அழிவில்லாததாக. அதுக்கு என்ன கிரீக் வேர்டு, அப்பர்ஷியா, எப்படி அனஸ்தீஷியா சொன்னோமோ அது மாதிரி அப்பர்ஷியா கிரீக் வேர்டு, அதுனா டெத் ப்ரூஃப் அர்த்தம். சோ மறிக்கவே முடியாத ஒரு சுய சுபாவத்துல எழுந்து வரும், அதாவது அழியாமையில அது எழுந்து வரும். சோ இது வந்து எதை குறிக்கிறார், இந்த இடத்துல சொல்ல போது எதை குறிக்கிறார் அப்படின்னா அந்த சரீரம் பத்தி பேசுறார். சோ இது கிடைக்கப்பட்டது அழிவுள்ள மாம்சத்துல தான், ஆனா அது மறுபடியும் வரும் போதோ அது அழிவுள்ள மாம்சத்துல வராது, அழியாமையின் சரீரத்துல வரும். சோ இது ஒரு கிரேட் டிஃபரன்ஸ். சோ முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறும் போது அதுக்கும் இப்ப இருக்கிற நம்முடைய நிலைமைக்கு என்ன வித்தியாசம்னா, முதல்ல அந்த சரீரம் இங்க புது சிருஷ்டி அழியா அழியக்கூடிய சரீரத்துல, ஆனா உயிர்த்தெழுதல்ல முதலாம் உயிர்த்தெழுதல் அதே புது சிருஷ்டி அழிவில்லாத அழிக்க முடியாத அழியாமையின் சரீரத்துல அங்க இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, இன்னொரு இன்னொரு வாசகம், இல்ல 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 அதுக்கு அடுத்தது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமையுள்ளதாய். இதெல்லாம் அந்த வித்தியாசம் சொல்றார். முதலாம் உயிர் தந்ததுல பங்கு பெற்ற போது அந்த புது சிருஷ்டிகள் எப்படி இருப்பாங்கதான் சொல்றாரு. அதாவது இங்க இது எப்படி இருக்குதுன்னா, இந்த சரீரத்துல புது சிருஷ்டி இருக்கும் போது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டது. அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய கான்சக்ரேஷன், இன்னைக்கு நம்முடைய பலியின் ஜீவியம், கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சோடுகளை நடந்து போற வாழ்க்கை, இது இந்த உலகத்தின் பார்வையில் எப்படி இருக்குது? கனவீனமாச்சு. பிரதர் எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாருனா, ஒருவேளை நாம இங்க இல்லாம ஜஸ்ட் ஒரு சாதாரண உலகத்தான வெளியே இருந்தா கூட நமக்கு மரியாதை அதிகம். அது உண்மை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இந்த கிளிஷாக்குள்ள இல்லாம ஒரு சாதாரண உலகத்தான நம்முடைய திறமைகள், தாழ்ந்துகள் எல்லாவற்றையும் வேற உலக காரியங்களை நம்ம செலுத்தியிருந்தோம்னா கூட நமக்கு கிடைக்கிற மகிமை கணம் எப்படி இருக்கும்னா, இப்ப கிடைக்கிறத விட அதிகமா கிடைக்கும். சோ நம்ம இதுதான் நம்ம நம்மளுடைய நிலைமை. கர்த்தர் இயேசுவை பின்பற்றி போறோம், கான்சன்ட்ரேட்டர் லைஃப். உலகத்தார் வந்துட்டு இழிவா பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆனா இது புது சிருஷ்டி. இவற்றில் இங்கதான் இவ்வளவுதான் புது சிருஷ்டி அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ இவங்க இருக்கிறாங்க கனவீனமான நிலைமையில இப்போ, ஆனா உயிர் தழுதல வரும்போது அப்படி இல்லை. சோ அது கனவீனமாய் விதைக்கப்படும். அப்புறம் எப்படி சொல்றாரு? கனம் உள்ளதாய். சோ முதலாம் உயிர் தழுதல்ல, இப்ப பாருங்க, இப்ப கனவீனமான நிலைமையில இருக்கிறாங்க புதிய சிருஷ்டிகள், ஆனா முதலாம் உயிர் தழுதல் அப்படி இல்லை. அங்க சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், அவர்கள் தான் கர்த்தர் இயேசு கூட சர்வலோகத்தையும் ஆளுகை செய்ய போறவங்க. அங்க இருக்கக்கூடிய கனம், அந்த மகிமை, அதை நம்ம அங்க நினைச்சுப்பாங்க. சோ அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். சோ முதல்ல முதலாம் உயிர்த்தல் அந்த சரீரத்துல ஒரு மாற்றம். இங்க அழியக்கூடிய சரீரம் நாங்க, அழியாத அழியாமையின் சரீரம். இப்ப நெக்ஸ்ட் மாற்றம் சொல்றாரு, இங்க கனவீனமான இழிவான ஒரு நிலைனா அப்படி இல்ல. முதலாம் உயிர்த்தல் முதலாம் உயிர்த்தல் வரும்போது கனமுள்ள நிலைமை. கர்த்தர் இயேசு கூட பரலோகத்துல நித்திய நித்திய காலத்துக்கும் ஆளுகை செய்யக்கூடிய மாபெரும் அதிகாரத்துல பிதாவினுடைய வாசஸ்தலத்துல பிதாவோடு கூட இருப்போம்னு சொல்ல போது, இன்னைக்கு எப்படி உலகம் புதிய சிருஷ்டிகளை பார்க்குதோ அப்படியே அதெல்லாம் மறந்து போயிடும். அங்க முதலாம் உயிர்த்தல்ல அவங்க வரும்போது நெக்ஸ்ட் என்ன வார்த்தை சொல்றாரு? பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய். அது கூட அதே தான், புதிய சிருஷ்டிகள் இந்த மாம்ச சரீரத்துல இங்க இருக்கும் போது அவங்களுடைய நிலைமை வந்து முழுக்க முழுக்க பலவீனமான நிலைமை. தேவன் நம்மளை வந்துட்டு சரீரத்தின் படி பார்க்காதனால நம்ம தப்பிச்சோம். அவர் நம்மளை சரீரத்தின் படி பார்க்காம பை இன்டென்ஷன் தான் பாக்குறாரு. அவர் நம்முடைய இருதயத்து நினைவுகள் மாத்திரம் பார்த்துட்டு அந்த நினைவுகள் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால நம்மளை புது சிருஷ்டின்னு அவர் நினைக்கிறார். ஆனா கண்டிப்பா புது சிருஷ்டிக்கு ஏற்ற சரீரமே இங்க இல்ல, ரொம்ப பலவீனமான சரீரம். எவ்வளவு பலவீனம் நமக்குள்ள அங்க நடக்கு பாருங்க. இது பலவீனமான ஒரு நிலைமை. எந்த அளவுக்கு எப்படி சொல்லலாம்னா, புது சிருஷ்டி கன்வென்ஷன் போக ஆசைப்படும், ஆனா சரீரம் என்ன ஆகாது? கன்வென்ஷன் கரூர்ல தான் நடக்கும் இல்லைங்களா, இல்லாட்டி தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயா தான் நடக்கும். இதுதான் புது சிருஷ்டி தான், சரீரம் தான், பட் புது சிருஷ்டிக்கு லெவலுக்கு எது இல்ல அந்த சரீரம். எங்கெங்கயோ நடக்கிற கன்வென்ஷன் எல்லாம் போகணும்னு ஆசைப்படும், ஆனா சரீரம் என்ன ஆகாது? கோஆபரேட் பண்ணாது. பட் இப்படி இருக்காது ரிசரக்ஷன்ல. ரிசரக்ஷன்ல அவங்க சர்வலோகம் சுத்திட்டு இருப்பாங்க. உயிர் தொழுதல்ல அவங்க பெற்றுக்கொள்ளுகிற சரீரத்துல பலவீனம்னு நினைச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய ஆர்டர் எங்கேயும் அவங்க எங்க போயிட்டு இருப்பாங்க, அதாவது யூனிவர்ஸ்க்குள்ள போயிட்டு இருப்பாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் டிராவல் பண்ணுவாங்க. அதான் அந்த நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நம்ம அவங்க கொடுக்கணும். புது சிருஷ்டி மாம்சத்துல இருக்கும் போது அந்த மாம்சத்தினுடைய பலவீனம் பாருங்க. அவங்க இன்டென்ஷன் கரெக்ட். தேவனுடைய ஊழியத்தை மித்தம் அங்க போகணும், இங்க ஐக்கியத்துக்கு இங்க போகணும் நினைக்குது புது சிருஷ்டி. அது தேவன் பாருங்க ரொம்ப சந்தோஷம். அது அப்படித்தான் இருக்கணும் புது சிருஷ்டி. ஆனா அந்த புது சிருஷ்டி அதை செய்ய முடியாது, ஏன்னா சரீரத்துல நிறைய குறைபாடுகள் அங்க இருக்குது, டயர்டு அது இது. இது புது சிருஷ்டிக்கு ஏற்ற சரீரம் இல்லை. சோ பலவீனமாய் விதைக்கப்பட்டிருக்கு, பலவீனத்துல விதைக்கப்பட்டிருக்குது இங்க. ஆனா அப்படி இல்ல, முதலாம் உயர்த்தினது இல்ல. அவங்க வரும் போது உங்களுக்கு தெரியும், தூதர்களே வந்துட்டு கண்ணை மூடி கண்ணு துறக்கிறதுக்குள்ள எங்க எங்கேயோ போறாங்க. அந்த அந்த பலம், அதாவது என்ன சொல்லலாம், முதலாம் உயிர்த்தறது இல்ல. அது ரொம்ப அருமையா சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் ரைஸ்ட் இன் பவர், தி பவர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். என்ன பலத்துல அவங்க எந்திரிப்பாங்க அப்படின்னா, பரிபூர்ண தன்மையின் பலத்துல அவங்க எந்திரிப்பாங்க. பவர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், எல்லாம் பரிபூர்ணத்துல இருப்பாங்க. சரீரம், சிந்தை, ஆவியின், அதுவும் ஆவிக்குரிய நிலைமையினுடைய பரிபூரணத்துல வருவாங்க. அந்த பூரண வல்லமையில அவங்க முதலாம் உயிர்த்தல வருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், முதலாம் உயிர்த்ததல். சோ இங்க பலவீனம், ஆனா அங்க பலத்துல. கடைசி அவர் சொல்றாரு, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், கடைசியில என்ன ஆகும்? ஆவிக்குரிய சரீரம் வந்துட்டு அங்க எழுந்திருக்கும். சோ அப்போ அது கூட நம்ம சரீரம் பத்தி தான் அங்க பேசுறோம். சோ இதெல்லாம் தான் அந்த அந்த விஷயம் பேசுறாரு. அதாவது முதலாம் உயிர்த்தெழுதல், சபையினுடைய உயிர்த்தெழுதல் தான். ஆனா அந்த முதல்ங்கிற வார்த்தை அந்த உயிர்த்தெழுதலுடைய தன்மை பத்தி பேசுது, மாறாக அந்த வரிசையில அது குறிக்கிறது இல்ல. பட் வரிசையிலயும் அவங்க தான் முதல்ல அங்க வராங்க. ஆனா இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் அது எப்படி நடக்கும், என்ன சரீரம், என்ன சுபாவத்துல அவங்க இருப்பாங்க, யார் போல இருப்பாங்க, பொதுவான மகிமை என்ன, தனிப்பட்ட மகிமை என்ன, என்னென்ன மாதிரி அது வேறுபடும், என்னென்ன மாதிரி வேலை அவங்களுக்கு அங்க வைத்திருக்கிறார், தற்போதைய நிலைமைக்கும் அப்போதைய நிலைமைக்கு என்ன வித்தியாசம், இதெல்லாம் பேசிதான் இந்த விஷயம் அங்க கன்க்ளூட் பண்றார். ஆனா கடைசியா பிரதர் எழுதுற ஒரு பேராகிராஃப் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் அது மாத்திரம் படிங்க, அட்லீஸ்ட் அந்த கடைசி பேராகிராஃப். பட் இஃப் த வெரி தாட் ஆஃப் த கம்மிங் க்ளோரிஸ், வரப்போகிற அந்த மகிமைகள் அதை பற்றி ஜஸ்ட் நாம சிந்திக்கும் போது, அந்த சிந்தனையை, த வெரி தாட் ஆஃப் கம்மிங் க்ளோரிஸ், நாம் என்ன மாதிரி மகிமை பெற்றுக்கொள்வோம், என்ன மாதிரி மகிமை தேவன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது, அந்த சிந்தனையே ஹாஸ் லிப்டட் அஸ் அப் அபவ் தி வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் கேர்ஸ், இட்ஸ் ட்ரையல்ஸ், இட்ஸ் ஃபாலிஸ் அண்ட் இட்ஸ் பிளஷர்ஸ். அந்த சிந்தையே இந்த உலகத்தினுடைய என்ன சொல்றாருன்னா, கேர்ஸ், உலகத்தின் கவலைகள், இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சந்தோஷங்கள், இவைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போச்சுன்னா, கொண்டு போதுங்களா இல்லையா, அது முதல்ல கேட்கணும், அது உணரணும், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா. சோ சபைக்கு முதலாம் உயர்த்தல தேவன் என்னெல்லாம் வைக்க போறார், இங்க மேலோட்டமா ஒரு கிளிம்ஸ் தான் பாக்குறோம். ஆனா அது பார்க்கும் போது அந்த சிந்தனையே இந்த உலகத்தினுடைய கவலைகளை நம்ம மறந்துடுறோம், மறந்துடுவோம் உண்மையிலே அந்த உணர்வோடு அதை நம்ம பார்க்கும் போது, உணரும் போது. சோ அதெல்லாம் செஞ்சோம்னா அவர் கேட்கிறார், ஹவு மச் மோர் வில் த ரியாலிட்டிஸ் மீன் டு அஸ், உண்மையிலேயே அதெல்லாம் நடக்கும் போது நம்ம எப்படி இருப்போம், சிந்திச்சு பாரு. ஜஸ்ட் அந்த அந்த வெறும் சிந்தை, வெறும் அந்த வார்த்தையே நமக்கு நம்மளால தாங்க முடியல, எவ்வளோ பெரிய மகிமை இருக்கும். அதை பார்க்கும் போதே உலகத்தின் விஷயங்கள்லாம் நமக்கு மறந்து போயிடும். ஒருவேளை கிருபையில அந்த உண்மையான நிலைமைக்கே நம்ம போனா நாம் எப்படி இருப்போம் நம்ம அங்க நினைச்சு பாருங்க. When we shall be perfect and like our Lord and share his glory, அப்ப நம்ம கர்த்தர் இயேசு போலயே இருப்போம், அவருடைய மகிமையிலே நம்ம அங்க அந்த மகிமையில அவரோடு கூட சுதந்திரித்து கொண்டிருக்கும். அப்ப எப்படி இருக்கும் உண்மையிலேயே அங்க போய் நிற்கும் போது அது சிந்திக்கிறார். சோ அது சொல்லித்தான் சொல்றாரு. சோ இதனால நிக்கோதேமு கிட்ட கர்த்தர் இயேசு சொன்னார் இல்லைங்களா வசனத்துல, அது என்னன்னா, நான் பூமிக்குரிய விஷயங்கள் பத்தி பேசும்போதே உங்களுக்கு என்ன ஆகுது புரியல, ஆனா நான் இன்னும் பரலோகத்துக்குரியவர்கள் பத்தி பேசினா உங்களுக்கு என்ன ஆகாது, ஒண்ணுமே அங்க புரிஞ்சுக்க முடியாது. அவர் சொன்னதுல அங்க எந்த ஒரு ஆச்சரியமும் அங்க இல்ல. ஆனா என்னன்னா அந்த பரலோகத்துக்குரிய விஷயங்கள் ரொம்ப அருமையான பேராகிராஃப், நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய பேராகிராஃப் அது பேசுறார். நோ வண்டர் இட் டிக்ளேர்ஸ் தட் வி மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி பிகாட்டன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் பிஃபோர் வி கேன் ஈவன் பிகின் டு காம்ப்ரஹெண்ட் ஹெவன்லி திங்ஸ். கண்டிப்பா இந்த பரலோகத்தின் ரகசியங்களை நாம் கிரகித்து கொள்ளுவதற்கு முன்பாக நாம் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். அன்குவஸ்டினபிளி தேர்ஃபோர் அவர் எபிலிட்டி டு ரன் தி ரேஸ், பாருங்க என்ன முக்கியம் சொல்ல போறோம். ஸோ நம்ம இந்த அழைப்புல இந்த ஓட்டத்துல திறமையா ஓடுவது என்பது, ஓடுவதற்கான அந்த திறமை என்பது அவுட் ஸ்ட்ரைவிங் டு ஓவர் கம் த ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ல்ட், புரியுதுங்களா. அதாவது என்னன்னா நம்ம அந்த ஓட்டத்துல ஓடுவது அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தின் ஆவியை எதிர்கொள்வது என்பது அண்ட் தி பிசட்மென்ட்ஸ் ஆஃப் தி அட்வர்சரிஸ், சாத்தானுடைய வஞ்சனைகளை மேற்கொள்வது என்பது வில் பி இன் ப்ரொபோர்ஷன் ஆஸ் வி ஷால் பி ஒபீடியன்ட் டு தி டிவைன் கவுன்சில். சோ இந்த ஓட்டத்துல ஓடுறதும், நெக்ஸ்ட் இந்த உலகத்தின் ஆவியை ஜெயிக்கிறதும், நெக்ஸ்ட் சாத்தானுடைய வஞ்சகங்களை மேற்கொள்ளுவது எல்லாமே எதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குன்னா, வில் பி இன் ப்ரொபோர்ஷன் ஆஸ் வி ஷால் பி ஒபீடியன்ட் டு தி டிவைன் கவுன்சில். தேவனுடைய தெய்வீக கட்டளைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் பாருங்க, தேவனுடைய கற்பனைகள் அவருடைய வசனத்தில் இருக்கு, அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க செவி சாய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் இந்த ஓட்டத்துல திறமையா ஓட முடியும். எந்த அளவுக்கு நாம் அதற்கு கீழ்படியோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் உலகத்தின் ஆவிய நாம மேற்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நாம சாத்தானுடைய வஞ்சங்களை ஜெயிக்க முடியும்னா, எந்த அளவுக்கு நாம அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறோமோ அப்பதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம கீழ்ப்படியதில்லை, ஒருவேளை மேற்கொள்ள முடியறதில்ல, ஒருவேளை ஓட முடியறது இல்லைன்னா டைரக்டா அதனுடைய ரிசல்ட் எங்கதான் இருக்குமோ, நீங்க ஒருக்கமா என்ன பண்றதில்ல நாமோ அந்த டிவைன் கவுன்சில் அந்த தெய்வீக கற்பனைகளை நமக்கு செவி சாய்க்கிறது இல்லாத சொல்றது. அது மாத்திரம் அந்த டிவைன் கவுன்சில் மாத்திரம் இல்ல, தெய்வீக கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம் இல்ல, வேற என்ன சொல்லனா அண்ட் லவ் நாட் தி வேர்ல்ட், உலகத்தின் மேல பிரியமா இல்லாம அது மேல அன்பு செலுத்தாம இருக்கணும். அண்ட் லே அசைட் எவ்ரி வெயிட் அண்ட் தி ஈஸிலி பிசட்டிங் சின். சோ நம்ம ரொம்ப சுலபத்துல நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடிய அந்த பாவத்திலிருந்து நம்ம எந்த அளவுக்கு விலகி நிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த ஓட்டத்தை உலகத்தின் ஆவிய சாத்தானை ஜெயிக்க முடியும். ஃபர்கெட்டிங் நாட் தி அசம்பிளிங் ஆஃப் அவர் செல்ஃப் டுகெதர், ரொம்ப முக்கியம் இது. ஃபர்கெட்டிங் நாட் தி அசம்பிளிங் ஆஃப் அவர் செல்ஃப் டுகெதர், நம்ம எல்லோரும் கூடி வர அந்த ஐக்கியம் அது மறந்துடக்கூடாது. இது கூட எந்த அளவுக்கு செய்யறோமோ, அதாவது இந்த இந்த பேராகிராஃப் நீங்க வீட்டுல போய் மெடிடேட் பண்ணுங்க சகோதர சகோதரி, இந்த விஷயங்கள் நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அப்பதான் இந்த விஷயங்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். அதுதான் அவர் சொல்ல வர விஷயம். சோ ரெண்டு லிஸ்ட் கொடுக்கறார். அவர் என்ன சொல்றாருனா, நீங்க இந்த ஓட்டத்தை ஒழுக்கமா ஓடுறது, இந்த உலகத்தின் ஆவி நீங்க ஜெயிக்கிறது, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு வஞ்சனைகளுக்கு எதிர்த்து நிக்கிறதெல்லாம் நீங்க இது பண்றது பொறுத்து தான் இருக்கும் சொல்றார். என்னென்ன பண்ணணும், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்படுகிறது, அவர் அந்த பாவத்தை முற்றிலும் வெறுத்து நிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய அந்த சகோதர ஐக்கியத்தை நீங்க முக்கியமா உணர்ந்து அந்த இடத்துல வந்து சேர்வது. அன் சர்ச்சிங் தி ஸ்கிரிப்சர்ஸ் டெய்லி, அனுதினமும் தேவனுடைய வசனத்துல நாம போய் தேடி வாசிக்கிறது. அண்ட் இன் எவ்ரி சென்ஸ் ஆஃப் தி வேர்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் தி பிரிவிலேஜஸ் அண்ட் மெர்சிஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் கன்ஃபர்ட் அப்பான் அஸ் சில்ட்ரன். தேவனுடைய பிள்ளைகளா நம்ம மேல தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள் இரக்கங்களை எந்த அளவுக்கு நம்ம சரியான வகையில பயன்படுத்தி கொள்கிறோமோ, சோ இவைகளுக்கு தகுந்தபடி தான் நம்முடைய ஓட்டமும், சாத்தானுக்கு சாத்தானை எதிர்த்து நாம் நிக்கிற திறமையும், உலகத்தின் ஆவி நாம் ஜெயிக்கிறதும் கூட அங்க இருக்கும். சோ இது ரொம்ப முக்கியமாக அங்க அவர் சொல்லி இந்த இந்த ஒரு பாடத்தை இந்த வால்யம் அவர் நிறைவு செய்கிறார். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ லாஸ்ட் 1 மந்தா நம்ம தேவ கிருபையில இந்த கடைசி பாடம் நம்ம பார்த்து அங்க முடிவு செய்திருக்கிறோம். சோ இந்த நேரத்துல கடந்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட 1.5 வருடம் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு காலம் போயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் எல்லோரும் வாரம் வாரம் வந்து தேவனுடைய சமூகத்துல இந்த புதிய சிருஷ்டி வால்யூம் பார்க்க தேவன் கிருபை செய்தார். கண்டிப்பா இந்த வால்யூம் ஸ்டடி போயிட்டு இருந்த பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் ஏற்பட்ட மாற்றங்கள் நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் சகோதர சகோதரர்கள். ஏன் இந்த வார்த்தைகள் நம்ம பேசுறோம்னா, தேவனுடைய பார்வையில அவர் அங்கீகரித்த சில முயற்சிகள் நாம் எடுக்கும் போது கண்டிப்பா தேவனுடைய பாதுகாப்புகள் இருக்கிறோம். அந்த வளர்ச்சியில நம்ம ஒரு ஒரு உண்மையிலேயே நிலைச்சு நிக்கிறதுக்கு தேவன் ஒரு கிருபை செய்யறார். ஸோ இது மாதிரி முயற்சிகள் தொடர்ந்து நம்ம சபையாரா அது மாத்திரமில்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நம்ம எடுப்பது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளவு நாள் தேவன் ரொம்ப கிருபையா நம்மை வழிநடத்துறதுக்கு நம்ம அவருக்கு நன்றி சொல்லிட்டு, விசேஷமா எனக்கு கூட தேவன் இந்த வாய்ப்பு உங்கள் மத்தியில தந்திருக்கிறார், அதற்காக கூட என்னுடைய நன்றியை தேவனுக்கு நான் ஏறெடுக்கிறேன். இது ஒரு விசேஷமான கிருபை, தேவன் நடத்தினார். வரக்கூடிய நாட்களையும் இதே போல அநேக ஆசீர்வாதங்களுக்கு தேவன் நம்மை நடத்துவார் என்று நாம் விசுவாசம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமேன். இன்றோடு இந்த நியூ கிரியேஷன் வால்யூம் ஸ்டடி நிறைவாகும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 1.5 வருட காலமாக சகோதரர் தம்முடைய தேவன் தம்முடைய மகனை கொண்டு இந்த புது சிருஷ்டி என்கின்ற பாடத்தை சகோதரர் 7ஆம் தூதன் ஆரம்பித்தது போல ஆதியிலே அவருடைய சிருஷ்டி எப்படி இருந்தது என்று ஆரம்பித்து புது சிருஷ்டியினுடைய தற்காலிக சுதந்திரம் என்கின்ற ஆசீர்வாதங்கள் என்கின்ற அந்த தலைப்பிலே முடிக்கும் பொழுது புது சிருஷ்டியினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசி முடித்திருக்கிறார். இது அனைத்தும் நம்முடைய வாழ்வியத்திற்கு, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. இந்த ஓட்டத்தை நாம் சீராக ஓடி முடித்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்கு ஒவ்வொருவருமாக தேவனுடைய பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்த சகோதரருக்கும் நன்றி சொல்லி தொடர்ந்து அவரை வல்லமையாக பயன்படுத்த முடியாத தேவனிடத்திலே ஜெபம் செய்து கொள்வோம். இனி வரப்போகிற நாட்களில் தேவன் நமக்கு என்ன பாடம் தருகிறாரோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இப்பொழுதே ஜெபத்தில் காத்திருப்போம் என்று சொல்லி பாடத்திற்கு முடிவாக நம்முடைய சகோதரர் ஜெபசீலன் அவர்கள் ஜெபிக்க இந்த பாடத்தை முடிப்போம்.
மகா பரிசுத்தமும் மிகுந்த வல்லமையும் அதே சமயத்தில் மிகுந்த இறக்கும் கிருபையும் எளிய பொறுமை உங்களுக்கு பரவ தந்தையே. தந்தையே இப்பொழுது எப்பொழுதும் சதா காலமும் உங்களை பரிசுனா மாத்திரமே எங்களுடைய துதிகளான நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கனத்தையும் மகிமையும் கூட உங்களுக்கு அனந்தமிழமாக உங்களுடைய பொற்பாலத்தில் மிகுந்த தாழ்மையோடு கூட நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தந்தையை விசேஷமாக மீண்டும் எங்களுடைய வாழ்நாட்டிலே ஒரு புதிய நாளை சேர்த்து கொடுத்தனாலும் கூட விசேஷ விதமாக இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக சகோதர சகோதரர்களாக நான் ஒன்று கூடி வரப்பதாகவும் தந்தைய நேரத்திலும் கூட தேவமுடியாத நாமத்தை நாங்கள் தொழுது விடவும் உங்கள் திருப்பமான நாமத்தை தொழுது விடவும் எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தைய உங்களுடைய பரிசுத்தமான திட்டங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அநேக விஷயங்களை இன்றும் கூட நாங்கள் தலை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாகும். தேவி எங்களுக்கு ஒரு மாபெரும் பாக்கியத்தை கூட எங்கள் வாழ்க்கையில சேர்த்து கொடுத்ததற்காக கூட நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். தந்தையை விசேஷ விதமாக குறிப்பாக இதோ கடந்து போன ஒன்றரை வருடங்கள் முழுவதுமாக தகுப்பினை உம்முடைய ஏழாம் தொகுதியை கொண்டு எங்களுக்கு வெளிப்பட்ட காரியங்களை இன்னும் அதிகமாக தெளிவாக கூட நாங்கள் பொறுமையோடும் தெளிவான புத்தியோடும் உம்முடைய பரிசுத்தாவின் துணை கொண்டு கடந்த போன நாட்கள் முழுவதுமாக நம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து மிகுந்த தாழ்மையோடு கூட அநேக விஷயங்களை தந்தையை உம்முடைய ஆதீனத்திலே உம்முடைய திட்டத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த அநேக பொக்கிஷங்களை கூட நாங்கள் இன்றும் கூட நாங்கள் பெற்று நிறைவேறிக்கொண்டிருக்கிறோம். இது வந்து மாபெரும் பாக்கியம். அநேக ஜனங்களுக்கு விசேஷமாக அநேக சகோதர சகோதரிகளுக்கு இல்லாத இந்த தருணத்தில் கூட தயவாக கிருபையாக பிச்சையாக எங்களுடைய வாழ்க்கையில கூட நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ என்ன திட்டத்திற்காக என் நோக்கத்திற்காக இந்த மாபெரும் காரியங்களை இம்மட்டுமாக பொறுமையோடு கூட எங்களுக்கு தந்திருந்தீர் என்பதை நாங்கள் கூட அறிந்திருந்த இந்த சமயத்தில் கூட அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சமயத்தில் கூட எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ நீர் கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் பொறுப்பை கூட நாங்கள் உணர்ந்து கொண்டவராக விசேஷ விதமாக தந்தையே இம்மட்டுமாக எங்களுடைய சிந்திக்கு எங்களுடைய ஆய்வுக்கு உணர்த்தமாக தந்தையை நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய சிந்தனை போட்டு நாங்கள் அசை போட்டு எங்களுடைய சிந்தைகளே மாத்திரமில்லாதபடிக்கு எங்களுடைய வார்த்தைகளில் மாத்திரமில்லாதபடிக்கு இதோ நீர் நோக்கியிருக்கிற நீர் எதிர்நோக்கியிருக்கிற அந்த காரியத்திற்காக எங்களுடைய கிரியைகளை கூட நாங்கள் அனுதினமும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டுமா நீர் விரும்புகிறீர்கள். அதை கூட கடந்த நாட்களிலும் கூட நாங்கள் முயற்சி செய்தோம். இதோ அந்த முயற்சிகளில் கூட அநேக பலவீனங்கள் கூட நாங்கள் பெற்றிருக்கிறோம். இருந்த போதும் இதோ மாம்சம் பலவீனங்களை கூட நீர் அறிந்திருக்கிறது நாங்களும் அழுதிருக்கிறோம் தந்தையே. இருந்த போதிலும் உங்களுடைய பரிசுத்தாவின் துணை கொண்டு இம்மட்டுமாக எங்களை பலப்படுத்தி இதே உங்களுடைய ஆவியின் ஓட்டத்திலே விசேஷ விதமாக நாங்கள் கற்றுக்கொண்ட அநேக பாடங்கள் அநேக கருத்துக்களை கூட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் அனுதினம் நாங்கள் பயன்படுத்தக்கதாகவும் நாங்கள் அவையை உபயோகித்தக்கதாகவும் தேவத்தான் இம்மட்டமாக குறிவு புரிந்திருக்கிறீர் கிருபை பாராட்டுகிறீர் கொடானுக்கு நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ விதமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவர்களை பயன்படுத்தும் போது கூட அநேக சோதனைக்குட்பட்ட விஷயத்திற்கும் எங்களுக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ கடந்த போன பாதைகள் நாங்கள் திரும்பி பார்க்கும் போது அந்த சோதனை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பாடங்களை கூட நாங்கள் மேல் வைத்திருக்கிறோம் தந்தையே. இதோ அதன் மூலமாக அநேக விசேஷமான பாடங்களை அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அநேக ஆசீர்வாதமான அனுபவங்கள் இனிமையான அனுபவங்கள் ஒரு பக்கம் தீமையான அனுபவங்கள் கசப்பான அனுபவங்களை கொடுத்திருந்தாலும் கூட தந்தை எல்லா அனுபவங்களும் கூட உடைய பாவத்திற்கு நேராக எங்களை வழிவகுக்க செய்கிறதும் நடத்தி நாங்கள் முழுமையாக நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தந்தையே. விதமாக அநேக அனுபவங்களுக்காக எங்களை நடத்தியிருக்கிறாக கொடான கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பரிசுத்தாவை அதிகமாக கொடுத்து எங்களை பலப்படுத்தியிருக்கிறது கொடான கொண்டு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தந்தையே. விசேஷமான அநேக காரியங்களை கூட உங்களை பார்த்துக்கொள்ளிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதோ தயவாக இன்றும் கூட இந்த நீண்ட ஒரு பாடத்தை கூட நாங்கள் முடிக்கத்தக்கதாகவும் இந்த பாடத்தின் இறுதியிலே கூட தந்தையை உங்களுடைய முழுமையான திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக தேவரித்தால் எங்களுடைய சிந்தையை எங்களுடைய மனதை விரிவுபடுத்திருக்கிறீர். உங்களுடைய பரிசுத்தாவை அதிகமாக கொடுத்திருக்கிறீர் தெளிவான புத்தியை எங்களுக்கு தந்திருக்கிறீர் கொடான கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தந்தையே. இதோ வரப்போகிற காலத்தை கூட உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கிறது ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொண்ட சத்தியத்தை முழுமையாக எங்களுடைய வார்த்தையிலே எங்களுடைய சிந்தையிலே பதிய வைத்து எங்கள் கிரியல் மூலமாக வெளிப்படுத்த முடியாகும். இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எங்களுடைய அன்பின் சகோதர சகோதரிக்கு முன்பாக நாங்கள் சாட்சிகளாக அந்த கிரியைகளை செய்யும்படியாகும். விசேஷமாக உங்களுடைய திருக்குமாரங்களுக்கு முன்பாகவும் தந்தி இதோ உங்களுடைய தூதர்களுக்கு முன்பாகவும் கூட நாங்கள் சாட்சிகளாக காரியங்களை நாங்கள் செய்யத்தக்கதாக நாங்கள் கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்கு தேவரித்தான் எங்களுக்கு உதவி பெறுவேன் ஜெபிக்கிறோம் தந்தையே. அப்படி போன காரியத்திற்கெல்லாம் கடந்து போகும்போது கூட அநேக சோதனையை கூட நாங்கள் எதிர்நோக்கியிருக்கோம் அறிந்து கொள்கிறோம். விசேஷமாக உடைய பரிசுத்தாவின் பலத்தை அதிகமாக கொடுத்து அந்த சோதனையை கூட நாங்கள் முழுமையாக நாங்கள் சென்று அந்த சோதனையை ஜெயம் பெற்றவர்களாக தந்தையை உடைய நாமத்திற்கு மகிமுள்ள காரியங்களை நாங்கள் தினத்தோடு நாங்கள் கொண்டு வரும்படியாக தேவரித்தாங்க கிருபிசன் கூட ஜெபிக்கிறோம் தந்தையே. இதோ சபையை ஆசிரியிருக்கிறீர் ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறீர் கொடான கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமான ஆவினாலே நீர் ஒவ்வொரு சகோதர சகோதரையும் கூட முடிச்சுட்டுகிறீர் கொடான கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அதிகமாக பரிசுத்தாவியை அதிகமாக கொடுத்து பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்னும் அதிகமாக தேவனி சத்திய ஆவையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இன்னும் சத்திய வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக சத்திய வெளிச்சத்தை மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாக பிரசங்கத்தக்கதாக வெளிக்கொள்ளும்படியாக தேவனி தாமே. தயவாக எங்களை கிருபை பாராட்டுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தந்தையே. இதோ சபை ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டிக் இதே சமயத்தில் எங்களுடைய கலை சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காக நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அவர் மேல் நிலைத்திருக்கிற உடைய பரிசுத்தாவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தந்தையை. இன்னும் அதிகமாக பரிசுத்தாவியை பரிசுத்தமான அந்த வெளிச்சத்தை கூட அதிகமாக கொடுத்து சத்தியத்திலே அவர்கள் தெளிவு பெற்று இன்னும் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்க அந்த ஓட்டத்திலே விசுவாச உறுதியோடு கூட ஓடி வரத்துக்கதாக கிருபை செலுத்தப்படுத்தி இதோ இதே சமயத்திலே கூட உலகமும் பரம்பு இருக்கிற உங்களுடைய பரிசுத்தவான்களாகிய அன்பின் சகோதர சோழர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இதோடைய முகத்தை நாங்கள் அறியோம். இருந்த போதிலும் தேவரித்தாமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளையும் அவருடைய இறுதி நினைவுகளையும் கூட நீங்கள் அறிந்திருக்கிறேன். தந்தைய அவர்கள் கையீடு செய்கிற உங்களுடைய திருக்குமாரனுடைய திருச்சபையுடைய அந்த கடைசி அறுவர்களுக்காக நாங்கள் கூட நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். அவர்கள் அந்த காரியத்திற்காக எடுத்துக் கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்காகவும் வேலைகளுக்காகவும் தேவரித்தாமல் நீரிய படத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும் இனிமதியமாக பரிசுத்தாவினால் அவர்களை பலப்படுத்தி பலனோடு கூட உற்சாகத்தோடு அந்த காரியத்தை நாங்கள் அவர்கள் நிறைவேற்றும்படியாகவும் அதன் மூலமாக திருக்குமாரனுடைய திருச்சபையானது அதி சீக்கிரத்திலே நிறைவேறும்படியாகவும் தேவரி தாமை கிருபை செல்வமாக ஜெபிக்கிறோம். தந்தையே தயவு இருந்தால் உங்களுக்கு சுத்தம் இருந்தால் அந்த ஒரு காரியத்தில் கூட நாங்களும் கூட மிகுந்த தாழ்மையோடு கூட பங்கேற்றுக் ஒரு சிறிய பங்கை கூட எங்களுக்கு தர வேணுமா கூட நேரத்தில் நாங்கள் கஞ்சி நிறுத்தம் தரப்பினேன். இப்படியாக சமாதானத்தை கூட இந்த கூடாரர்களாக கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய சொந்த ஜனங்களாக உங்களுடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக விசேஷமாக உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக திரும்பமாக உழுவத்திற்காக நான் கடந்து சொல்கிறோம் தரப்பினேன். இதை மீண்டும் ஆகக்கூடிய சமூகத்திலே நான் வந்து கூடி நின்று சகோதர சகோதரிகளாக உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதித்துக் கொள்கிற அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு திருக்குமார நாமத்தை தொழுது கொள்கிற அந்த காலம் வரைக்கும் தேவரித்தாமே உன்னதமான பரிசுத்த சத்தியத்தை கூட நாங்கள் தெரிந்துக்கிறோம். அந்த காலம் வரைக்கும் தேவரித்தாமே உடைய பரிசுத்தாவின் துணை கொண்டு அதிகமாக எங்களுக்கு காத்து ரட்சிக்க வழிநடத்த வேண்டுமா? எங்களுடைய கர்த்தரும் ரட்சகர் மீட்பரும் ராஜா ராஜா கிறிஸ்து கிறிஸ்தன் வழியாய் மிகுந்த தாழ்மையோடு கூட பற்பாத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல் தந்தையை.